సంకీర్తనం గోవింద గోవింద జై జానకీ కాంత స్మరణం జయ జయ గోపికా జీవన స్మరణం గోవింద జై సద్గురు మహారాజ్ కీ సమస్త భాగవదల్ కో జై భోళో శివరాహమూర్తి కీ జై వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభ నాదయామున మధ్యమ అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యం అచ్యుత పదాంబుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహత సరితరాణి తృణాయమే అస్మద్గురోర్ భగవదోస్య ధయైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితా యువతయ సమయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయా ఆద్యస్యన కులపతేర్ వకులాభిరామం శ్రీమద్ సదంగ్రి యుగళం ప్రణమామి పూర్ధ్నా భూధం శరచ్చ మహదాహువయ భక్తనాద శ్రీ భక్తిసార కులశేఖర యోగి వాహన్ భక్తాంగ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమద్ పరాంగుసముని ప్రణతోస్మి నిత్యం నామ సంకీర్తనం యస్య సర్వ పాప ప్రణాశనం ప్రణామో దుఃఖ శమన తం నమామి హరిం పరం వసుదేవ సుతం దేవం కంస చానూరమర్ధన దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురుం అఖిలాండ కోడి బ్రహ్మాండ నాయకనుడే కృపై ఎంత విధత్తల ఎప్పుడి వరం అప్పుడు తీర్మానిక ముడియాదు ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னா பாகவத பாராயணத்துக்கு வந்தோம்னா புரியும். சில பேர் வாசிக்கும் போது பொறுமையா அப்படியே வாசிப்பான். அந்த மாதிரி சில சமயங்கள்ல பகவத் அனுகிரகம் வர்றதுன்னு நமக்கு தெரியும். சில பேர் வாசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் வேகமா வாசிப்பான். அப்ப ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணலாம் பகவத் அனுகிரகம் எப்படி வர்றது. இன்னும் சில பேர் வாசிக்கும் பொழுது ரொம்ப வேகமா வரும். நம்ம பாம்பே சந்திரலாம் நமக்காக பொறுமையா வாசிட்டு இருக்கார். அவர் ஓடுற ஓட்டத்துக்கு எல்லாம் தாதர் எல்லாம் தோத்துப்படும், தாதர் எக்ஸ்பிரஸ் எல்லாம் தோத்துப்படும், ஓடிட்டு இருக்கும். நமக்கு ஃபாலோ பண்ணவே முடியாது, கண்ணு தப்பு நமக்கு. பகவத் அனுகிரகம் அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள்ல நம்மளால ஃபாலோ பண்ணவே முடியாது, அது பாட்டுக்கு வரிசிச்சுட்டே இருக்கும், வாங்கிக்கவே முடியாது. பகவத் அனுகிரகம்ன்றது ஏதோ சில சந்தர்ப்பங்கள்ல மட்டும்தான் நமக்கு புரியறது. மற்ற சமயங்கள்ல இந்த பகவத் அனுகிரகம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு புரியறதும் இல்லை, நம்மளால வாங்கிக்கவும் முடியல. ஆனா நமக்கு புரியறதோ இல்லையோ இந்த அனுகிரகம் மட்டும் நம்ம மேல வர்ஷிச்சுட்டே இருக்கு. அது மட்டும் நல்லா ஞாபகம், பகவத் அனுகிரகம் நம்ம மேல வர்ஷிச்சுட்டே இருக்கு. சில சில சந்தர்ப்பங்கள் மட்டும்தான் நம்ம புத்திக்கு அது ஏற்றது. 99% நமக்கு எட்டதே கிடையாது. பகவத்தனுக்கு எப்படின்னா, நம்ம சின்ன குழந்தையா இருந்தோம், அப்ப நம்ம பிறந்தது நமக்கு தெரியாது, நம்ம நட்சத்திரம் நமக்கு தெரியாது, நம்ம ஆனா பெண்ணா நமக்கு தெரியாது, நம்ம என்ன தேதியில எங்க எப்படி பிறந்தோம்னு நமக்கு தெரியாது. ஆனா அப்பா அம்மாக்கு எல்லாம் தெரியும், நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அழ தெரியும், அம்மா தாய்ப்பால் கொடுப்பா, குடிக்க தெரியும். ஆனா நமக்கு ஞாபகம் இல்லை. ஆனாலும் இன்னைக்கும் பெரியவா சொல்ற அப்ப பிறந்தா, இத்தனை மணிக்கு பிறந்தா எல்லாம். அந்த மாதிரி பகவத் அனுகிரகம் நமக்கு புரியல, ஆனாலும் அந்த அனுகிரகம் என்னமோ நம்ம கூட இருக்கு. பாகவதம் அவ்வளவு வசதி. அது இனி வராக அவதாரம் இதெல்லாம் வந்து அழகா ஆச்சரியமா இரண்யாக்ஷ வத பரியந்தம் வரைக்கும் பகவான் வாசிக்க வச்சுட்டார். மத்தியானம் இருந்த நிலைமைக்கு வண்டி எங்க போய் நிற்கும்னு தெரியாம இருந்தது. 2:30 ஆரம்பிக்கலாமா, 3 ஆரம்பிக்கலாமா? நான் முடிச்சதே 1:30 தான். ஏன்னா அவன் எனக்கு கொடுத்ததே 12:30 மேலதான். அதனால ஏன் தப்பு இல்ல, 11:30 தான் கொடுத்தா. என்னோட கணக்கு நான் எடுத்துட்டு போனேன். சரி, ஏதோ வராக அவதாரம் வந்துடுதுனா பாக்யம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா வராகமூர்த்தி எப்பொழுதுமே சமத்து கிடுகிடுன்னு வந்துடுவார். அதுல தன் பெருமையெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டார் சுவாமி. அதுல ஒரு மகா கிடிகாரர் வராகமூர்த்தி. அந்த வராகமூர்த்தி அத்தனை விசேஷம். எத்தனையோ மகாத்மாக்களுக்கு வராகர் தான் இன்னைக்கும் பிரம்மம் அப்படின்றான். பரபிரம்மம்னா வராகமூர்த்தி அப்படின்றான். அது வராகமூர்த்தி தான். வந்தார், பார்த்தார், வென்றார், கிளம்பிட்டார். இத வந்து பொறுமையா வளர்ந்து அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அவர் வாடகை வந்தார், அவர் அதான் வராகமூர்த்தி. அந்த வேகம் சொல்லணும்னா நரசிம்ம அவதாரம். வந்தார், பிளந்தார், கிழிச்சார், போட்டார், போனார், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு வராகமூர்த்தி. ஒரு காலத்துல பாரத தேசம் முழுக்கவே வராக கஷேத்திரமா தான் இருந்தது. இன்னைக்கும் திருமலை திருப்பதி பார்த்தா சீனிவாச கஷேத்திரமே கிடையாது, வராக கஷேத்திரம் தான். திருக்குறுங்குடி வராக கஷேத்திரம் தான். நிறைய ஊர்கள்லாம் பார்த்தோம்னா வராக கஷேத்திரம் தான். திருவனந்தபுரமே வராக கஷேத்திரம் தான். பத்மநாபர் ஓடி வந்த சுவாமி தான். துவாரகையை விட்டு ஓடி வந்தவன் தான் பத்மநாபம். அத்தனை வசதி இத்தனைக்கும் எத்தனையோ பேருக்கு இன்னைக்கும் வராகமூர்த்தி அப்படின்னா ஒரு குதூகலம் தான், ஒரு தனி மரியாதை தான் உண்டு. ஆச்சரியமா ஜோர ஒரு மகாத்மா இருந்தான். அந்த மகாத்மாவுக்கு கடுமையான வயசு வலி. என்ன பண்ணியும் சரியாகல. என்னென்னவோ பண்ணி பார்த்தான். கடைசியில பகவான் சொப்பனத்துல சொன்னான், நாளைக்கு காத்தால எந்த மிருகத்தை முதல்ல பாக்குறையோ அது பின்னாடி போ, வியாதி சரியாகும். அடுத்த நாள் காத்தால இவர் எழுந்தார், ஸ்வேத வராக கல்பேன்னு ஒரு ஸ்வேத வராகம் ஓடி. என்னடா அது வராகத்தை, யாரா வராகம் பின்னாடி போவாளா? அந்த வராகம் ஓடிட்டு அவர் பின்னாடியே ஓடினார். அது அழகா ஒரு வெங்கடேச பெருமாள் கோவிலுக்குள்ள நுழைஞ்சு மறைஞ்சிடும். உடனே அங்கேயே சேவிச்சார். ஆச்சரியமா கிருஷ்ண லீலா தரங்கினி பாடினார், நாராயண தீர்த்தர். அந்த ஊர் பேர் வரகூரே கிடையாது. இந்த வராகம் வந்து நுழைஞ்சதுனால ஊர் பேரே வரகூர்னு ஆயிடுச்சு. அப்ப இதுவரைக்கும் வாசிச்ச இந்த வராக விஷயத்தை வரகூர் ஆச்சரியமான நாராயண தீர்த்தருக்கு சமர்ப்பணம் பண்ணுது. காத்தாலேயே சொன்னேன் சமர்ப்பணம் பண்ணிடணும். காத்தால வாசிச்ச வரைக்கும் ஸ்ரீதரியல் அஜானம் எழுதின ஸ்ரீதரருக்கு சமர்ப்பணம் பண்ணும். இப்ப இந்த வராக விஷயத்தை கிருஷ்ணலீலா தரங்கி உரியடியோ கோவிந்தா அப்படின்னு உரியடி பார்க்கணும்னா வரகூர் தான், வேற எந்த ஊருக்கும் போகக்கூடாது. இன்னைக்கும் கோகுலாஷ்டமி உரியடின்னா வரகூர் தான் விசேஷம். கிருஷ்ணலீலா தரங்கினி எழுதின நாராயண தீர்த்தருக்கு வயத்தவழி சரியா போகிறதுக்கு காரணம் வராகமூர்த்தி தான். அதே வராகமூர்த்தி நம்ம அத்தனை பேருடைய வியாதியையும் சரி பண்ணி சரீர ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும், சம்சார வியாதியையும் சரி பண்ணட்டும். ஏன்னா எல்லா துக்கத்துக்கும் ஆதி எதுனா கர்ப்பவாசாதி துக்கம். குலசேகராழ்வார் முகுந்த மாலா சொல்றார், துக்கம் துக்கம் துக்கம்னு புலம்புறியடா. இதுக்கெல்லாம் ஆதி ரீசன் என்ன தெரியுமாடா? பிறந்ததுதான். ஏன் பிறந்தாய்? சமயத்தை குழந்தைகள் கேட்கணும், ஏன் பெத்த? பதில் கிடையாது நம்ம கிட்ட. நானும் பிறந்துட்டேன், நீயும் பிறந்த, அவ்வளவுதான். இது பதில் கிடையாது. கர்ப்பவாசத்திலேருந்து ஆரம்பிச்ச அதுதான் முதல் தப்பு. ஃபர்ஸ்ட் தப்பு கிரிமினல் அஃபன்ஸ் எதுனா ஜனனம் இருந்தது. ஜனனம் தான் கிரிமினல் அஃபன்ஸ். அதுக்கப்புறம் அடுத்த அஃபன்ஸ் என்னன்னா சாது சங்கத்தை போய் சேராது. அதுக்கடுத்த அஃபன்ஸ் சாது சங்கத்தை புரிஞ்சுக்காது. இதெல்லாம் தான் துக்கத்துக்கு காரணமா இருக்கு. அதனால இனிமே துக்கம் வரப்படாது, எந்த வியாதியும் வரப்படாது. இருக்கிற வியாதி சரியா போகணும், சம்சார வியாதியும் சரியா போகணும், அதற்கு நாராயண தீர்த்தர் நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். இன்னைக்கு அவள்லாம் வராகமூர்த்தி அவதாரத்தை வாசிச்சாப்பா, அவள்லாம் வாசிச்சா வராகமூர்த்தி என்னுடைய வைத்தவலி சரி பண்ணியே இந்த ஜனங்களுடைய சகல விதமான வியாதிகளையும் சரி பண்ணிடும், சம்சார வியாதியும் இவர்களை விட்டு போகட்டும்னு அந்த கிருஷ்ணலீலா தரங்கினி பாடின நாராயண தீர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். ஜெய் போலோ நாராயண தீர்த்த மகராஜி. அத்தனை வசதி இந்த பாகவதம். நீங்க பாகவதம் ஒவ்வொரு நாளும் என்னென்ன கட்டம் வாசிக்கிறீர்களோ காத்தாலேயே சொன்னேன், கதை நிறைய பேர் எல்லாம் திரும்பியும் சொல்றேன். ஏதான ஒரு மகாத்மாவுக்கு வாசிச்சதை சமர்ப்பணமா கொடுத்துடும். அப்படி தானமா கொடுத்துட்டேள் அப்படின்னா விருத்தியாகும். மகாத்மாக்கள் இடத்துல கொடுக்கறது எல்லாமே விருத்தியாகும். நான் கடைசி நாள் கேட்பேன், ஏழு நாள் யார் யாருக்கெல்லாம் சமர்ப்பணம் பண்ணணும்னு லிஸ்ட் போட்டு சொல்லணும். காதலிய காதால வியாக்கியானம், பாகவத வியாக்கியானம் அப்படின்னு ஸ்ரீதரருக்கு சமர்ப்பணம். இப்ப பிறகு நாராயண தீர்த்தருக்கு சமர்ப்பணம். இப்ப பாகவதம் முதல் நாளுடையதான பாராயண விஷயங்கள் நாம சமர்ப்பணம் பண்ணிட்டோம். இந்த சமர்ப்பணம் நமக்கு நிறைய பாகவத ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கும். பாகவதம் அத்தனை வசதி, அவ்வளவு சிரேஷ்டம். ஒன்னத்தை கூட விடாம சொல்றார் பாகவத் கனடாபலம் அப்படின்னா பாகவதானுடைய பெருமையை ஜாஸ்தி பேசணும். இப்ப மகாபாரதம் எடுத்தோம் வச்சுக்கோங்களேன், துரியோதனை பத்தி ரொம்ப டிஸ்கிரிப்ஷன் வரும். ஒரு லெவலுக்கு மேல அவனை பத்தினா கேட்கறது ஒண்ணுமே இல்லை, மகாபாபி அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா போதும். அதுக்கு மேல பிரிச்சா அவனை பத்தி டிஸ்கிரைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பாகவதத்துல மகாத்மாக்களுடைய விஷயங்களை விஸ்தாரமா பேசுவான். குந்தி சொன்ன விஷயங்கள், குந்தி ஸ்துதி, பீஷ்ம ஸ்துதி, இது எல்லாமே விஸ்தாரமா சொல்றதுனால பாகவதம் ஒரு தனி சுகம். கிருஷ்ணனே அப்பதான் போர் எடுத்தா பாகவதம் வாசிப்பாங்க, நன்னா இருக்கு. என்ன வேணா சொல்லு, பாகவதம் போல வராது அப்படின்னு அப்பப்ப கண்ணனே பாகவத்தை புரட்டுவானா, எப்படி ராமர் ராமாயணத்தை புரட்டுவாரோ அந்த மாதிரி கண்ணன் ரசிக்கும்படியான ஒரு கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதம். எதுக்குடானா, என் பக்தாவளை பத்தி இவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. தன பக்தா பாகவதம் கிருஷ்ணன் வாசானா கண்களில் கண்ணீர் வெளிய வெளியே வாசிப்பானா. கிருஷ்ணன் பாகவதம் வாசிச்சான் எங்கேயாவது இருக்கா, ப்ரூஃப் இருக்கா? நிச்சயமா இல்லை. அப்புறம் எப்படி சொல்றோம்னா, சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் கிருஷ்ண ஸ்வரூபம், சைத்தன்ய மகாபிரபு பாகவதம் வாசிக்கும் போது அழுதெழுது அழுதெழுது வாசிச்சிருக்க, பாகவத புஸ்தகமே நினைஞ்சு போய் கண்டேன். தாரதாரையா ஜலம் வழிய வழிய அச்சோ குட்டி எப்படி ஸ்துதி பண்ணிருக்கா, பீஷ்மர் எவ்வளவு அழகா ஸ்தோத்திரம் பண்ணிருக்கா, ஹே கிருஷ்ணா அப்படின்னு புலம்புவார் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. இன்னைக்கு கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஒரே கிரந்தம் தான் பாகவதம் தான். பாகவதத்துக்கு அப்புறமா வேணா பகவத்கீதை இதுக்கெல்லாம் போவாளே ஒழிய, கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஆதாரம் எதிரா அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம் தான். அத்தனை வசத்தி அந்த பாகவதம். பீஷ்மருக்கு பகவான் முக்தி கொடுத்துட்டான். முக்தி கொடுத்துட்டு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு பிரியா விடை திரும்பி பார்க்க போறது இல்லையேன்னு கிளம்புறான். இது வரைக்கும் எல்லாம் பண்ணியா அது கூடவே இருந்தேன், திரும்பி வரா மாதிரி ஐடியா இல்லை, பகவான் வைகுண்ட ஆரோகணம் பண்ணணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டான். அதனால எல்லாரையும் மாலிங்கனம் பண்ணி அவாவாளுக்கு எந்தெந்த விதத்துல சமாதானம் சொல்ல முடியுமோ அந்தந்த விதத்துல சமாதானம் சொல்லிட்டு சுவாமி கிளம்புறான். இந்த பிரியா விடை அப்படின்னு புரியணும்னா ஆழ்வார்த்தனர்களில் ஒன்பது கருட சேவை பார்க்கணும். இந்த வைகாசி விசாக உற்சவ சமயத்தில் அது ராத்திரி பெருமாள் வந்துருவான். ராத்திரி கருட சேவை பகல் பொழுதுலேயே எட்டு திவ்ய தேச பெருமாளும் ஆழ்வார்த்த நகரிக்கு வந்துருவான். எல்லாம் தாமிரபரணி ஆத்தங்கரில் தான். ராத்திரி முழுக்க நம்மாழ்வாரோட சுத்தின் இருப்பான். அது ரெண்டரை மூணு மணி ஆடு பெருமாள் அழகா நம்மாழ்வாரோட சுத்தி 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 முடிச்சுட்டு காலங்கத்தில் ஏழு மணிக்கு எல்லா பெருமாளும் கிளம்புவான். பிரியாவிடை நம்மாழ்வார் வாசல்ல நின்று வழி அனுப்புவார். ஒவ்வொரு சுவாமியா வந்து லைன்ல நிற்பார். நம்மாழ்வார் ஒவ்வொருத்தருக்கா பிரியாவிடை கொடுத்து திருப்பி அடுத்த வருஷம் தானே வருவேன் அப்படின்னு. அதுலயும் திருத்தொலைவில்லி மங்கலம்னு ஒரு திவ்ய தேசம், இரட்டை திருப்பதினு பேர். அரவிந்தலோச்சனன் தேவர் பிரான்னு ரெண்டு சுவாமி, ட்வின் திருப்பதி, ரத்த திருப்பதி. அந்த ரத்த திருப்பதி பெருமாள் போகும் பொழுது நம்மாழ்வார் அவர் கண்லேந்து மறையிற வரைக்கும் பார்த்துட்டே இருக்கார். மற்ற திவ்ய தேச பெருமாள்லாம் இந்த குணம் டக்குன்னு திரும்பிடுவார், அடுத்த திவ்ய தேச பெருமாள் லைன் அடிப்பார் கிளம்பும் போன்றார். ஆனா திருத்தொலைநில்லி மங்கலம் திவ்யதேச பெருமாள் போகும் பொழுது மட்டும் அவரை தாயும் தகப்பனமா பாதிக்கிறார். அரவிந்தலோசனன் தேவர் பிரான். அப்ப அவர் அந்த ரோடு போய் ரோடு முக்கில் போய் இவர் திரும்பற வரைக்கும் சுவாமி நம்மாழ்வார் வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டார். அந்த மாதிரி கண்ணன் களம்பரா பஞ்சபாண்டவாளர்களா என்னமோ இழக்கிறா போல இருக்கு. ராஜ்யம் எல்லாம் கிடைச்சு கொடுத்து இனிமேல் விரோதிகள்லாம் யாரும் கிடையாது. நிறைய தனம் இருக்கு, சுகமா அனுபவிக்கலாம். ஆனா கண்ணன் களம்பரா அப்படின்னு ஒரு சூன்யமா இருக்கு. பாகவதான் நடக்கணும், ஏழு நாள் அப்படியே கோலாகலமா குதூகலமா இருக்கும். எட்டாவது நாள் திடீர்னு ஒண்ணுமே இல்லையே பான் இருக்கும். இந்த குழந்தைகள்லாம் ஃபாரின்ல இருப்பா, எப்பயாவது லீவுக்கு நம்ம மாத்துக்கு வரும், தாத்தா பாட்டியோட ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் இருந்துட்டு போகுது. போனதுக்கப்புறம் பாட்டி எல்லாம் சொல்லுவா, வீடு காலி காலியா இருக்கு, ஒண்ணுமே இல்லை, ஒரே சூன்யமா இருக்கு, வீட்டுல இருக்கவே வீட்டுல அதனால வெளில வந்தேன் அப்படின்னா. அந்த மாதிரி கண்ணன் கிளம்பிட்டான், அழகா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு தான் கிளம்பிருக்கான் கண்ணன். அந்த பக்கம் கிளம்பி அழகா போயாச்சு. கொஞ்ச நாள்ல பரிசுத்து மகாராஜன் பிறந்துட்டான், விஷ்ணுராதன் அவனுக்கு பெயர் வச்சுட்டான். பகவானுடைய அனுகிரகத்தினாலே பிறந்த குழந்தை, கரிக்கட்டையா விழுந்தவன், பகவானுடைய சரண கமல தூளியினாலே உயிர் பழச்சான், அதனால விஷ்ணுராதன் அப்படின்னு பேர். பாகவதத்துல கரிக்கட்டையா விழுந்தான் அப்படின்னு காண கிடைக்கல, மகாபாரதத்துல அப்படி இருக்கு. பிறந்த குழந்தை எல்லாரையும் முழிச்சு முழிச்சு பாக்குறது, என்னடான்னா இவர் தான் நான் கர்ப்பத்துல பார்த்தவரோ அப்படின்னு. அதுக்கு பதிலா சொல்ல தெரியாதுன்னு சின்ன குழந்தை, யார பார்த்தாலும் வெறிக்க வெறிக்க பாக்குறத, எல்லாரும் சிரிக்கிற, ஏன் இந்த பிள்ளையாண்ட இப்படி பாக்குறான், ஏன் முழிச்சு முழிச்சு பாக்குறான் அப்படின்னா பரிசு பண்ணி பரிசு பண்ணி பாக்குறான். கண்ணு சிவப்பா இல்லையே, நான் பார்த்த மாதிரி ஷார்ப் நோஸ் இல்லையே, அந்த கருணையில திருமேனி இல்லையே, பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன்ற அந்த ரூபம் இல்லையே, அந்த சுருசுருளான கேசம் இல்லையே, அந்த குறும்புத்தனம் இல்லையே, அந்த கிருஷ்ணன்னாலே அந்த நாட்டினஸ் அதுதான், கிருஷ்ணன்னாலே குறும்பு. மாலாய் பிறந்த நம்பி மாலையை செய்யும் மனால ஏலா பொய்கள் உரைப்பான். ஆண்டா லிஸ்ட் போட சொல்லாதான் கிருஷ்ண அடையாளம். பாரதியார் இன்னும் ஒருபடி மேல போய், தீர்த்தீராத விளையாட்டு பிள்ளை, 120 வயசானாலும் விளையாட்டு தீர்ந்தா மாதிரியே இல்லை பயலுக்கு. என்னைக்குமே கிருஷ்ணன் அப்படின்னா பயதான், கிச்சா பய, அவ்வளவுதான். அவனை போய் பெரியவனாலாம் பெருமாள் அப்படின்னா சொல்லவே முடியாது. பாண்டரங்கனை பார்த்து ஸ்ரீ பாண்டரங்கன்னு யாராவது சொல்றோமா? ஸ்ரீ குருவாயூரப்பா வருதான், கிருஷ்ணா குருவாயூரப்பா புட்டா உண்ணி கிருஷ்ணா இப்படிதானே வருது. சில பேருக்கு முன்னாடி ஸ்ரீ போட ஸ்ரீ உடுப்பி கிருஷ்ணன் யாரையோ சொல்ற மாதிரி, உடுப்பி கிருஷ்ணன் பாண்டுரங்கன் குருவாயூரப்பன் இவாள் நம்மாத்து பிள்ளைகள் அவ்வளவுதான். அது எத்தனை வருஷம் ஆனாலும் பிள்ளை 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 தான் அது. அந்த மாதிரி கண்ணன் கிச்சா பய, அத்தனை அழகா இருக்கான். துவாரகைக்கு போயாச்சு சுவாமி ஜம்முன்னு, நீங்க பரிசு தேடி தேடி பார்க்கணும், அதனாலேயே பரிசுத்துன்னு பேர் வந்துடுத்து. துவாரகைக்கு போய் தன்னுடைய சங்கநாதம் பண்றான், பாஞ்சஜன்யம் ரிஷி கேசோ அப்படின்னு. கிருஷ்ணனுடைய சங்கநாதம் கேட்டவொடனே எல்லாரும் விழுந்தடிச்சுன்னு ஓடி வராளாம் துவாரகா வாசிகள். ரொம்ப பாக்கியவான்கள், ரொம்ப பாவம், ஏன்னா அப்பப்ப கிளம்பி போயிடுறோம். துவாரகையில இருந்தான்னா கல்யாணம், கல்யாணம் வந்து வேலை இல்லைனா கிளம்பி போயிடுவான். முக்காவாசி கிருஷ்ணன் துவாரகையில் இருந்தானா மாத்தி மாத்தி கல்யாணம் தான் நடக்கும் பாரு, ருக்மிணி கல்யாணம், சத்யபாமா கல்யாணம், காளிந்தி கல்யாணம் எல்லாம் நடக்கும். கொஞ்சம் கேப் விடுவான், பரவாயில்ல கிருஷ்ணன் இனிமேல் கல்யாணம் பண்ணிக்க போதை பல்கா 16,000 பேரை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிடுவான். அவ்வளவுதான், அழகா கல்யாணம் பண்ணிடுவான், டக்குன்னு கிளம்பி போயிடுவான். யாராவது பக்தர் கணக்கம் பண்றேன்னு அப்படி ஒரு கிருஷ்ண லீலா. பகவான் பாதான் தானே தன் சங்கல்பத்தினாலே சர்க்காரோகணம் பண்ணணும், மோட்சம் போகணும், மனுக்காக இல்லை லோகத்துக்காக. அது போகிறதுக்கு முன்னாடியே நந்தகோபர் யசோதை எல்லாரையும் பார்த்துதான், சூரிய கிரகண சமயத்தில் அத்தனை பேரையும் பார்த்து அவளுக்கும் ஒரு கிருப பண்ணி, கோபிகைகளுக்கும் ஒரு கிருப பண்ணி பகவான் திருப்தி ஆயிட்டான். நான் வந்த அவதார காரியம் பூர்த்தி ஆயிடுச்சு, இந்த ஜென்மால இந்த ப்ராஜெக்ட் ஓவர், கிருஷ்ணா ப்ராஜெக்ட் ராம ப்ராஜெக்ட் முடிஞ்சோட கிளம்பினாரோ, அந்த மாதிரி கிருஷ்ணா ப்ராஜெக்ட் முடிஞ்சாச்சு, எல்லாருக்கும் கிருப பண்ணியாச்சு அப்படின்னு சங்கல்ப மாத்திரத்தினாலே எல்லா தீர்மானம் பண்ணான் பிரபு. கிளம்பலாம்னு தீர்மானம் பண்ணிட்டான். ஆச்சரியமா ஒவ்வொருத்தரா பார்த்தா இவன் வேண்டப்பட்டவாள், அவன் கிளம்புறான் கிளம்புறான் கிளம்புறான்னு தெரிஞ்சே கிளம்பிட்டான். பலராமன் ஆதிதேச ரூபத்தோடையே கிளம்பி போயிட்டான். கண்ணன் பாட்டுக்கு இருந்தான், உத்தவர் மட்டும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வராது. என்னமோ விவகாரம் தான் பயல. உத்தவரை மட்டும் அவனால ஏமாத முடியல. உடுத்தி களைந்தனின் சீதக வாழை உடுத்தி களத்த துண்டு. எல்லாரும் புதுசா ட்ரெஸ் போட்டோம்னா உத்தவர் மட்டும் கண்ணன் முன்னாடி நாள் உடுத்தி களைஞ்ச வஸ்திரத்தை எடுத்து இவன் போட்டுப்பான். அப்படி ஒரு உத்தவர் சித்தப்பா பிள்ளைதான். பாக்கிறதுக்கு அப்படியே டிட்டோ கண்ணனை மாதிரியே இருப்பார். கோபிகள் கூட ஏமாந்து போறான்ற இல்லையா. ஆனா கண்ணனுடைய அந்த குறும்பு பிரேமை எல்லாம் கிடையாது. இந்த உத்தவருக்குள்ள ஞான பக்தி வைராக்கியம் தானே ஒழிய கிருஷ்ணனுடைய குறும்பு அதெல்லாம் அந்த வாசம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் மட்டும் தொடர்ந்து 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 வந்துட்டான். கண்ணனோட என்னடா பண்ண போறா என்னடா பண்ண போறா. கடைசியில பகவான் சொல்லிட்டான், வைகுண்ட ஆரோகணம் பண்ணலாம் தீர்மானம் பண்ணிட்டேன்னுட்டான். பகவானும் வைகுண்ட ஆரோகணம் பண்றான். ஆச்சரியமா மோக்ஷத்வாரக்கானே இன்னைக்கும் உண்டு. மூல் துவாரகா, மோக்ஷத்வாரகா, நாதத்வாரகா, பேட்டத்வாரகா, துவாரகா, பஞ்சத்வாரகான்னு சொல்லுவோம் இல்லையா. அதுல மோக்ஷத்வாரகா, எந்த இடத்துல கண்ணன் மோக்ஷம் அடைஞ்சானோ மோக்ஷத்துக்கு கிளம்பினானோ அந்த இடம் இந்த மோக்ஷத்வாரகா. காலில் அம்பு எல்லாம் பட்டு ரத்தம் வழிய வழிய சுவாமி உட்காந்து பிரசன்னமா உட்காந்துருப்பார் சுவாமி. ஜம்முன்னு காலை நீக்கிண்டு அந்த மோக்ஷத்வாரகாலேருந்து கண்ணன் கிளம்பிட்டான். அர்ஜுனனுக்கு பொறுக்க முடியல. ஒரு பக்கம் சுனாமி அடிச்சுட்டு வரும். முதல் சுனாமிதான் எனக்கு தெரிஞ்சு துவாரகா தான் ஃபர்ஸ்ட் ரீக்ளைம்டு லேண்டும். இப்பெல்லாம் ரீக்ளைம்டு லேண்டுன்றது ஹாங்காங் நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா கடல்ல கொண்டு மண்ணை கொட்டி அதை பூமியா ஆக்கி அது மேல கட்டணம் கட்டுவாங்க. இது ரீக்ளைம்டு லேண்ட், ரீக்ளைம்டு லேண்டுன்னு சொல்லுவாங்க. ஹாங்காங் ஏர்போர்ட் எல்லாம் பார்த்தா ரீக்ளைம்டு லேண்ட் தான். ஜப்பான்ல பல தீவுகள் எல்லாம் இவாளா உருவாக்கின தீவுகள் தான், மேன்மேடு ஐலாண்ட் தானே ஒழிய தானா உற்பத்தி ஆனதில்லை. அந்த மாதிரி முதல் முதல்ல வந்தது துவாரகா. சமுத்திரத்திலேருந்து வந்த ரீக்ளைம்டு லேண்டு, திரும்பிய சமுத்திரம் அடிச்ச முதல் சுனாமியும் துவாரகா தான். கலியுகத்து பக்கத்துல வந்த முதல் சுனாமின்னா துவாரகா தான். கண்ணன் அந்த பக்கம் போக இந்த பக்கம் சுனாமி அடிக்கிறது துவாரகை. கிருஷ்ணனுடைய அந்த அரண்மனையை தவிர சர்வத்தையும் கொண்டு போறதா இந்த சமுத்திரம். அர்ஜுனன் எப்படியாவது கிருஷ்ண பத்னிகளை காப்பாற்றணும்னு வர, ஆனாலும் சாதாரண யாதவாளிடத்துல ஜோரா தோத்து போயிட்டான் அர்ஜுனன். அப்ப கிருஷ்ண பத்திரிகளுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுது இனிமே நாம இருக்கப்படாதுன்னு சொல்லி அழகா அங்க ஒரு குளத்துல இறங்கி அப்படியே மோட்சம் அடைஞ்சுட்டான். கோபி தலாவும் இன்னைக்கு கூட உண்டு துவாரகையில். கிருஷ்ண பத்னிகள்லாம் அவ அழகா மோட்சம் அடைஞ்சுட்டா. இவாளுக்கு என்னமோ அபசகுணங்களா தெரியறது யுதிஷ்டருக்கெல்லாம். அதுக்குள்ள அர்ஜுனன் வந்தா வஞ்சிதோகம் மகாபாதா, ஏமாத்திட்டாண்டா கண்ணன். அந்த வார்த்தை எப்படிதான் அர்ஜுனன் சொன்னான்னு தான் தெரியுது. கண்ணன் ஏமாத்திட்டான். எடா ஏமாத்திட்டான், என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம், என்னையே கூட்டிட்டு போகல. அர்ஜுனுக்கு அதான் வருத்தம், நானும் கூட தானே இருந்தேன், என்னையும் அழிச்சிட்டு போயிருக்கலாம். அழிச்சிட்டு போகாம என்ன மட்டும் கூட்டிட்டு போயிட்டானே. இதையெல்லாம் சொன்னா எவ்வளவு ரெண்டு பேரும் எவ்வளவு விளையாடி இருக்கும், எவ்வளவு கேலி பண்ணிருக்கோம். ஹே கிருஷ்ண ஏ ஆதவை ஏச கேதி, அர்ஜுனனே புலம்புறான்னு கீதையில எப்படி எல்லாம் விளையாடிருக்கான. கிளம்ப போறது மட்டும் எங்கிட்ட சொல்லி வஞ்சிதோகம் மகாபாக அதான் கண்ணன். சில சில விஷயங்கள் மட்டும்தான் எல்லாருக்கும் காட்டுவோம், சிலதெல்லாம் அவன் தீர்மானிக்கிறதா ஒண்ணும் தடுக்கவும் முடியாது, கேள்வி கேட்கவும் முடியாது. வஞ்சிதோகம் மகாபாக ஏமாத்திட்டான், கண்ணன் கிளம்பி போயிட்டான். சாதாரண யாதவர் மாட்டுக்கார பசங்க என்ன தோக்கடிச்சுட்டானா, அதே காண்டீபம் தான், அதே அர்ஜுனன் தான். நான் கண்ணன் இல்ல, எல்லாம் இல்ல, எல்லாம் இருக்கு, ஆனா அதனுடைய பலம் அந்த ஜீவன் இல்லைன்னான்னு அழுதான். யுதிஷ்டர் பார்த்தா கண்ணன் போயாச்சு, இனிமேல் நமக்கு வந்து இங்க வேலை கிடையாது. உடனே அழகா பரிசுத்த மகாராஜனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டார்கள். பாண்டவாள்லாம் கிளம்பறா, ஆச்சரியமா கிளம்புறா, நேர காசிக்கு போறா. சரி, நிறைய பாபம் எல்லாம் பண்ணிருக்கோம், காசியில போய் விஸ்வநாதரை சேவிச்சா அனுகிரகம் கிடைக்கும். இவா காசிக்கு போனா அந்த விஸ்வநாதர் அங்கேருந்து கிளம்பி கேதார் போயிட்டான்னு சொல்லிட்டான். அங்கேருந்து வரா, ஒரு இடத்துல காட்சி கொடுக்கற, அடுத்த கஷணம் மறைஞ்சுடுறான். அதுதான் குப்த காசின்னு பேர். இதெல்லாம் ஹிமாலயன் ரேஞ்சில் இருக்கக்கூடிய காசி, உத்தர காசி, குப்த காசி இதெல்லாம் உண்டு. குப்தன்னா மறைஞ்சுட்டான், அதனால குப்த காசின்னு பேர். அதையும் தாண்டி போகும் பொழுதுதான் கேதா, அந்த இடத்துலதான் ஆச்சரியமா பாக்குறா. அதனாலே ஆயுஷ்ல ஒரு தடவையாவது ஹிமாச்சலம் போகணும், அதுவும் கேதா நிச்சயமா பார்த்தே தீரணும். அழகா அந்த சிவலிங்கம், சிவலிங்கம் கிடையாது, அது மலையோட பீக்கு தான், ஒரு பிரமிட் மாதிரி தான் இருப்பார். அது தொடரதே ஒரு தனி சுகம் தான், அது வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத அநிர்வச்சனீயமான ஒரு சுகம். அவ்வளவு ஆச்சரியம். அங்க போய்தான் அந்த கேதார் லிங்கத்தை பஞ்சபாண்டவர்கள் திரௌபதி குந்தி வாழ்லாம் பூஜை பண்ணியிருக்கான். இந்த கோவிலையும் முதல் இதுல பார்த்தோம்னா ஒரு லட்சுமி நாராயணன் உண்டு, சைடெல்லாம் பார்த்தோம்னா பஞ்சபாண்டவர்கள் குந்தி தேவி இவா எல்லாரும் சிலாரூபமா இருப்பா கேதார். அவளை பார்த்து உள்ள நுழைஞ்சாதான் உள்ளுக்குள்ள சிவலிங்கம் கேதார்நாத் பகவான பார்க்க முடியும். அத்தனை ஆச்சரியமா கேதார்நாத் பகவானுக்கு எல்லாம் பூஜை பண்ணிட்டும் அப்படியே நடந்து பத்ரிகாசிரமம் வரும். அந்த காலத்துல அங்க சொன்ன ஒருத்தர், அந்த காலத்துல கேதார்நாத்துக்கும் பத்ரிநாத்துக்கும் பூஜை பண்றதுக்கு ஒரே ஒருத்தர் தான் பண்டா இருந்தான். ஆச்சரியமா ராவல் இன்னைக்கு சொல்றா இல்லையா, அந்த ராவல்ஜி ஒரே ஒருத்தர் தான் இருப்பாராம். கேதார்ல பூஜை பண்ணிட்டு அப்படியே மேல நடந்து போய் பத்ரிக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வருவாராம். அந்த ரூட் எங்கன்னு தெரியல. இப்ப எல்லாம் கேதார்ல பத்ரி போன திரும்பி கீழே இறங்கி மேல ஏறி சார்தான்னு பேரே ஒழிய யமுனோதிரி ஏறி இறங்கி கங்கோதிரி ஏறி இறங்கி கேதார் ஏறி இறங்கி அப்புறம் பத்ரியம் இப்படியே குறுக்கில் எவ்வளவுதான் அழகா இருக்கும் கிட்டக்கிறகளும் பார்த்துடலாம். அதான் முடியாது. அந்த காலத்துல கேதாரே பத்ரி நடந்து போய் பூஜை பண்ணி திரும்பி கேதார் பண்றோம். அடுத்த நாள் பூஜை பண்றது சத்தியம். அப்ப எப்படி இருந்திருக்கும் பார்க்கணும். ஹிமாலயன் ரேஞ்சில் எப்படிதான் நடக்க முடியுமோ தெரியாது. அதான் நடந்து போயிட்டு வருவா இவா அழகா பத்ரி வந்து பத்ரி நாராயணனை சேவிச்சுட்டு அங்கேந்து பாண்டவர்கள் ஸ்வர்காரோகணம் சதோபத்தெல்லாம் உண்டு சரஸ்வதி நதியை தாண்டி வாழலாம் போறா. ஆச்சரியமா ஒரு சிட்டில வாழலாம் போறா. பீமன் தாண்டிட்டான் திரௌபதி வாழ்க்கை தாண்ட முடியல. பீமன் ஒரு பெரிய பாறை, அது பாறைன்னு சொல்லப்படாது, பாறைன்னா எவ்வளவு பெருசு, அது தனியா ஒரு போல்டர் ஒரு பெரிய மலை தான் அது. அதை தூக்கி அப்படி குறுக்கில போட்டான் சரஸ்வதிக்கு மேல. அன்னைக்கு மட்டும் பீமன் அந்த பாறையை போடலன்னா சத்தியமா எந்த கவர்மெண்ட் அதனால பிரிட்ஜு கட்டவே முடியாது. பீமன் போட்ட பாறை தான் இன்னி வரைக்கும் பீம்புல் அப்படின்னு தான் பேரு, பீமனுடைய பாலம் அங்க எழுதியே வச்சிருப்பான். அன்னைக்கு மட்டும் பீமன் அந்த பாலத்தை போடலன்னா அதோட எல்லாரும் திரும்பி வர வேண்டியதுதான். சரஸ்வதிக்கு அந்த பக்கம் யாருமே டிராவல் பண்ண முடியாது. சட்டோபன் அங்கேருந்து 25 கிலோமீட்டர் போகணும். நாங்க போகல, போகணும்னு ஆசை இருக்கு. யாரோ சில பேர் மட்டும்தான் அந்த சதோபன் போவோம். பாண்டவர்கள் சர்க்காரோகணம் போன வழி அதுக்கு நடந்துதான் போகணும், நடந்தேதான் போகணும். இன்னும் போக வராது, நோ மேன் பிளேஸ், அவ்வளவுதான். ஆளரவமே இருக்காது. திரும்பிற பக்கம் எல்லாம் ஹிமாலயம், இல்லாட்டி ஆகாசம், இல்லாட்டி பனி, அங்கங்க சில்லுன்னு ஏரி ஜலம், இவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. ஈ காக்கா இருக்காங்க, ஈ காக்கா இருக்காது. எல்லாத்தையும் தூக்கிட்டு அங்கங்க டென்ட் கொட்டா போட்டு இருக்கணும். மொபைல் போன்லாம் கிடையாது, ரேஞ்ச் எல்லாம் எடுக்காது. அது தனி ரேஞ்சில் இருக்கும் வச்சு ஹிமாலயம் ரேஞ்ச், அவ்வளவுதான் சத்தியம். அப்ப அந்த மாதிரி சத்தோபன் போகணும், அங்க ஐஷ் பண்ணணும். அங்க ஐஷ் போய் பாகவதம் சொல்லணும். வேற வேலைக்கு டீ எல்லாம் கிடைக்காது. போகணும், சத்தாகம் பண்ணும், முடிஞ்சா வரணும், இருந்தா வரலாம், அவ்வளவுதான். சத்தோபன் போற வழியே சுகமா இருக்கும். அது அது ஒரு தனி சுகம். அப்படி போற ஒவ்வொரு சிட்டில ஒவ்வொருத்தரா 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 சரீரம் வச்சுட்டே போறோம். இன்னைக்கு சத்தோபன் குடி போகிற வழியில ஒரு சிட்டிக்கு மேல கொஞ்சம் எல்லாருமே மிஸ் ஆயிடுவான். முன்னாடி சில பேர் போயிடுறா, போகிற வழியில அவளை கல்லு வச்சுட்டு போவான், அடிக்கிட்டு போவான், இப்படிதான் போகணும் அப்படின்னு கைடு தான் அழிச்சிட்டு போவான். இன்னைக்கு ஒரு சிட்டியில அங்க யாருக்கா வழி தெரியலன்னா ஏதானும் ஒரு நாய் வந்து அவளுக்கு வழி மாறிட்டு போகும். இன்னி வரைக்கும் தர்மரோட ஒரு நாய் போச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கும் அந்த சத்தோபன் போற வழியில வழியில யாரா வழி தப்பி போயிட்டான்னா ஒரு நாய் வந்து இன்னி வரைக்கும் வழி காற்றது. நீங்க யூடியூப்ல வேணா சத்தோபன்ஸ்னு போட்டு பாருங்க, யூடியூப்ல வீடியோ இருக்கு, சிடி எல்லாம் உண்டு. ஆச்சரியமா இருக்கும், நாய் வழி காட்டும். அப்ப நம்முடைய விஷயம் எதுவும் பொய்யில்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாம் நடந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிளம்பிட யுக சந்தியிலேயே. அப்ப தர்மரோட நாய் போச்சுன்னா இன்னைக்கும் அந்த இடத்துல எங்கேந்து வரும்னு தெரியாது. ஆனா அது கரெக்டா நம்மளை கொண்டு போய் குரூப்ல சேர்த்து விட்டுடும் சத்தியம். அது நம்ம பண்ண தர்மமான்னு தெரியாது, தர்மருடைய தர்மம் இன்னைக்கும் நாயா அலஞ்சன் சத்தியமா வழி காத்தின் இருக்கு. அப்படி அந்த பாண்டவர்கள் சொர்க்காரோகணம் பண்றார்கள் ஜோரா. அது ஒரு ஒரு சிட்டி வரைக்கும் நம்ம போக முடியாது, அதுக்கு மேல நம்ம போக முடியாது. போனா அப்படியே போக வேண்டியதான், திரும்பி வர முடியாது. சொர்க்க ஆரோகணம் தான் அப்படியே கிளம்பி போக வேண்டியது. அப்படி பஞ்ச பாண்டவர்கள் சொர்க்காரோகணம் பண்றோம் கிருஷ்ண பக்தியினாலே, பகவத் தியானத்தினாலே. இவ்வளவும் எல்லாம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு யுத்தம் எல்லாம் பண்ணி ஜெயிச்சு அதுக்கப்புறம் அவபாட்டுக்கு கிளம்பி போறாரு. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த பஞ்சபாண்டவர்களுடைய சர்க்காரோகம். அதை கேட்டோம்னா நிச்சயமா ஹிமாலயம் போகிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும், சத்தோபந்த் போகிறதுக்கே ஒரு பாக்கியம் கிடைக்கும், நிறைய சாதுக்கள்லாம் போவான். அப்படியே தெரிஞ்சு பத்ரிகாசிரமத்தில் ரிஷிகேஷானந்தான்னு ஒரு சாது இருக்கார், நம்ம கேரளா சாது திருவாங்கரம் சாது அங்கே தான் இருக்கார். அவர் போயிட்டு வந்து போட்டோலாம் காமிச்சார், அப்புறம் வெறுப்பேத்திரையில அழிஞ்சு போகக்கூடாதா அப்படின்னு. அவர் அங்கே போய் அழகாக அந்த ஏரியிலலாம் குளிச்சுட்டு அங்கே உட்காந்து தபஸ் பண்ணி, அந்த ஏரியெல்லாம் சில்லுன்னு இருக்கும், அதில் போய் அழகாக குளிச்சுட்டு உட்காந்துட்டு தபஸ் பண்ணுறாரு. அப்படி அழக ஒரு அளவுக்கு மேலே ஆக்சிஜன் வேற கஷ்டம், இழுக்க முடியாது, ஆக்சிஜன் நிறைய ப்ராப்ளம் வந்துடும். அந்த மாதிரி அந்த பஞ்சபாண்டவர்கள் ஸ்வர்காரோகணம் பண்ணார்கள். அப்போ என்ன ஒரு வைராக்கியம் பாருங்க, நமக்கெல்லாம் எத்தனை வந்தாலும் வைராக்கியம் வர்றதில்லை, வீட்டை விட்டு கிளம்புறதே கிடையாது. ஒரு சிட்டியில் எல்லாத்தையும் விட்டு கிளம்பு, உதறி போட்டு போயிட்டே இருக்கணும், எல்லாத்தையும் பிடிச்சிருந்து 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 கொள்ளு பேருக்கு ஒரு கல்யாணத்தை பார்த்துட்டா நான் பாட்டுக்கு போயிடுவேன். யாராவது கேட்டாலா, நம்ம போனாலும் நடக்கத்தான் போடுது, எல்லாத்துக்கும் ஒரு ஆசை, எல்லாத்தையும் அனுபவிக்க என்ன பாக்கி இருக்கு அனுபவிக்கிறதுக்கு. திட்டு எல்லா திட்டும் வாங்கியாச்சு, எல்லா அவமானமும் பார்த்தாச்சு, வியாதியும் பார்த்தாச்சு, பசி பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. அனுபவிக்க வேண்டியது பகவத் விஷயம் தானே, அந்த வைராக்கியம் வரணும். அது வந்துடுதுன்னா பரவாயில்ல, காம குரோதஸ்ச லோபஸ்ச தேகே திஷ்டந்தி தஸ்கராக ஞானரத்னா அபஹாராய தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. திருடிட்டு போயிட்டே இருக்கு, ஆயுஷ் போயிட்டே இருக்கு, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறது உள்ள எத்தனை ஆசை, ஆசைவாய் சென்ற சிந்தையராகி அப்படின்ட்டான். அந்த மாதிரி இல்லாம பஞ்சபாண்டவர்கள் கண்ணன் கிளம்பிட்டான், அவனே கடகடகடகடை கிளம்பி போயிட்டான். ஆச்சரியமா இருக்கு, அந்த பாதையே போகிறதுக்கு அழகா இருக்கு. அப்படி அவ்வளவு அழகா அவர்கள் ஸ்வர்காரோகணம் பண்ணார்கள். பரிஷத்து மகாராஜன் ராஜ்ய பரிபாலனம் பண்றான், கர்ப்பத்திலேயே கண்ணனை பார்த்தவனாச்சு, ரொம்ப ஜோரா ராஜ்ய பரிபாலனம் பண்றான். ஒரு சந்தர்ப்பத்துல குரு சாங்களா அந்த பிரதேசங்கள்லாம் சுத்தின் இருக்கான். அப்ப ஒரு நீசன் ஒரு ரிஷபத்தை அடிக்கிறத பாக்குறாரு, ஏற்கனவே மூணு கால் படாத பாடுபட்டு மூணு காலமும் போய் நாலாவது காலில் நின்றுட்டு இருக்கு, அந்த கால் ஒண்ணுதான் ஓரளவுக்கு பலமா இருக்கு, அதையும் அடிச்சு உதச்சுட்டு இருக்கான். பக்கத்துல ஒரு கோமாதா நின்று ரெண்டு பேசிட்டு இருக்கு, அதோட பாஷையில். அப்ப பரிசுத்த மகாராஜன் வந்து கேட்கிறான், இந்த ரிஷபத்தை பார்த்து யார் நீ சொல்லு. உடனே அந்த ரிஷபம் சிரிக்கிறது, நீயே கண்டுபிடி, அவாவாளுடைய துக்கத்துக்கு அவாவாதானே காரணம், அடுத்தவாள் எப்படி குற்றம் சொல்ல முடியும்னு ரிஷபம் கேட்கிறான். இப்ப பரிசுத்த சொல்றான், இவ்வளவு கஷ்டப்பட்டா கூட கஷ்டப்படுத்தினவனை காட்டி கொடுக்காம இருக்கியே, நீ தர்ம தேவதையா இருக்கணும், அப்பதானே இப்படி புத்தி வரும், தர்ம புத்தி. பாரத தேசத்துல தானே இந்த தர்மம் தழைச்சிருக்கு, எத்தனை வந்தாலும் இன்னைக்கும் தர்ம ரூபமா தானே இருக்கும். அதனாலதானே கசாப்பு மினுக்கெல்லாம் கூட லாயரை வச்சு அவனெல்லாம் வாதாட வச்சு அவனுக்கெல்லாம் கூட பரிகிற ஒரு கூட்டமா இருக்குமே, அவனுக்கு கொண்டு வந்தா சுட்டா வீடியோ போட்டோகிராஃபி இருக்கு, எல்லா ப்ரூஃப் இருக்கு, ஆனா அவனையும் பத்திரமா வச்சுட்டு அவனுக்கும் சோறு போட்டு அவனுக்கு ஒரு லாயரையும் கொடுத்து அநியாயத்துக்கு தர்மம் நம்ம ஊர்ல. அன்னைக்கு அடுத்த நாளே அவனை கொண்டு போட்டுக்கலான்னு தோணலை பாருங்க, அதுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் தெரியுமா செலவு பண்ணிருக்கோம். அஸ்தல் குரு இவன் அந்த கசாபெல்லாம் பாருங்க, நமக்கு நல்லா ப்ரூஃப் இருக்கு, எத்தனையோ பேர் அந்த வீடியோ செத்து போனவா ப்ரூஃப் இருக்கு. ஆனா அவன் அவ்வளவு தூரம் தர்மவான்கள் நாமெல்லாம், எத்தனை பாடுபட்டாலும் இந்த தர்மம் மட்டும் நம்ம கிட்ட குறையவே இல்லை தெரியுமா. சொத்து வேணா குறைஞ்சு போயிருக்கலாம், எத்தனையோ விஷயங்கள் நம்மளை விட்டு போச்சு, ஆனா இந்த தர்மத்தை மட்டும் முகலாயர்கள் கொள்ளையடிக்க முடியல, பிரிட்டிஷ்காரன் கொள்ளையடிக்க முடியல, கலியாந்து 5000 வருஷம் ஆனவர்கள் கூட இந்த தர்மம் ரக்ஷதி ரக்ஷித. இந்த தேசத்துடைய பலமே இந்த தர்மம் தான். அதனால பரிசு சொல்லிட்டான், நீ தர்மவான் தான், இது நிச்சயமா பூதேவி தான், ஏன்னா தர்மம் நசிஞ்செடுத்து அப்படின்னா கஷ்டம் யாருக்குன்னா பூதேவிக்கு தானே, அதனால இவள் பூதேவி தான் அப்படின்னு சொல்லி களிபுருஷனை நிக்கிரகம் பண்றானா, களிபுருஷனை வதம் பண்ண போயிட்டான். அன்னைக்கு ஏவெட்டி போட்டுக்கலாம், அதை மட்டும் பரிசுத்து பண்ணியிருந்தாரா ரொம்ப நன்னா இருந்திருக்கும். அது ஏந்தா விட்டாரும், எல்லாருக்கும் ஒரு கேள்வி, அது ஏந்தா விட்டான், என்ன காலில் விழுந்துட்டான். சரணாகதி பண்ணவனை கொல்லப்படாது, ஏன்னா ராமன் கிருஷ்ணன் சொல்லிட்டு போயிருக்கான், அப்ப அந்த வம்சத்தை வந்தவா இல்லையா, சரி காலில் விழுந்தவரை போய் அதான் அடிப்பாள் அழிப்பாள். அதனால விட்டுட்டான். அதை விட என்னடான்னா, என்னதான் கலி வந்தாலும் நாம சங்கீர்த்தம் இருக்கு, அது ஒரே ஒரு குணம் இருக்கான் கலிக்கு. கலிக்கு அத்தனை தோஷம் உண்டு, தோஷத்துக்கு குறவே இல்லாத யுகம் கலி. இத்தனை தோஷத்துக்கு சமானமா ஒரு குணம் நாம சங்கீர்த்தனம் மாத்திரமும் கலியுகத்தல்லி. புரந்தரதாஸ் சொல்ற, நாம சங்கீர்த்தனம் ஒண்ணு போது மெக்கிட்டே யத்யாயதோ விஷ்ணு த்ரேதாயம் யஜதோ மகை துவாபரே பரிச்சரியாயாம் கலௌ தத் ஹரிஹீர்த்தனாத் பாகவதமே சொல்றோம். அதனாலதானே புரந்தரதாசர் தியாகராசர் நீரா ஆண்டாள் எவ்வளவு பேர் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம்னு அழைஞ்சிட்டு இருக்கா. இன்னைக்கும் நாம சங்கீர்த்தம் ஒண்ணும் குறவு கிடையாது. எத்தனை இடங்கள்ல 24 மணி நேரம் அகண்ட நாம ஜபம். திருவனந்தபுரம் அபயதான ஆசிரமத்தை எத்தனையோ வருஷமா, காஞ்சன்காடு அப்பா ராமதாசுடைய ஆசிரமத்தை எத்தனையோ வருஷமா, சிவானந்த ஆசிரமம், எத்தனை இடங்கள்ல இன்னைக்கும் நான் ஸ்டாப் நாம சங்கீர்த்தனம் இந்த தேசத்துல ஒழிச்சுட்டே இருக்கு. நாம சங்கீர்த்தம் பண்ணவாள்லாம் போயாது, ஆனாலும் இந்த நாம சங்கீர்த்தன யஜ்யம் மட்டும் இங்க நின்று போகல. யஜ்ஞானம் ஜபயஜ்யோஸ்தி, கண்ணனே கீதையில சொல்றான், யஜ்யங்களுள் நான் ஜபயஜ்யமாக இருக்கிறேன். அதனால பாதுடானா கலிபுருஷனுக்கு இடம் கொடுத்தான், ஸ்வர்ணம் சூதாடுற இடம், கள்ளு தேசியாஸ்திரிகள் இருக்கிற இடம், இதெல்லாம் கொடுத்துதான். அது ஸ்வர்ணம் கொடுத்தது என்னமோ சத்தியம் தான். அக்ஷய திருத்தியைக்கு பத்ரி நாராயண ஸ்மரணம் வருதோ இல்லையோ, அக்ஷய திருத்தியா பத்ரி நாராயண ஸ்மரணம் வரணும். அக்ஷய திருத்தியைக்கு தானம் கொடுக்கணும்னு தான் எனக்கு தெரிஞ்ச சாஸ்திரத்தை நான் வாசிச்சிருக்கேன்ப்பா, எனக்கு பெரிய சாஸ்திரம் தெரியாது. அக்ஷய திருத்தியைக்கு தங்கம் வாங்கணும்னு எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் யாரும் சொல்லி, புதுசா ஒரு 10 வருஷமா கிளம்பிருக்கா வாழ்லாம். இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 20 வருஷம் நம்ம தாத்தா பாட்டிகள் அக்ஷய திருத்தியை தங்கம் வாங்கணும் யாரா சொல்லி, நீங்க யாரா சொல்லுங்கோ, எத்தனையோ பேர் தாத்தா பாட்டிகளா இருக்கு, உங்க தாத்தா பாட்டி அக்ஷய திருத்தியை தங்கம் வாங்கணும்னு பொண்ணு, அக்ஷயமா தங்கம் விருத்தி ஆகணும்னு எனக்கு தெரியும், எங்க பாட்டி எனக்கு சொல்லல, நானே கேட்டதில்லை அப்படின்னா அப்புறம் என்ன சொல்றேன். இதெல்லாம் ஒரு 10-15 வருஷமா யாரோ ஒருத்தர் கலக்கி விட்டுட்டான், அவளும் பார்த்தா ஜம்முனு பிடிச்சுட்டான். மக்களுக்கு ஏற்கனமா இளவ உலகத்தை ஒன்னே ஞாபகம், ஃப்ரீயா கிடைக்கிறது பகவத் அனுகிரகம் மட்டும்தான். பகவத் அனுகிரகம் குருக்கு இப்ப ஒண்ணுதான் ஃப்ரீ, மற்ற எல்லாம் மேல கண்டிஷன்ஸ் அப்ளை. அது கண்டிஷன்ஸ் அப்ளை என்ன நமக்கு தெரியாது. அப் டு 50% ஆகும் கூட, 50% பெருசா போடுவோம். இந்த அப் டூன்றது இத்தூண்டு போடுவோம், 50% வரைக்கும் தள்ளுபடி, கடைசியில் ஒன்றுக்கு கூட 50% வரைக்கும் தள்ளுபடியே கிடைக்காது, அது ரொம்ப பாவப்பட்டதா இருக்கும். கண்டிஷன்ஸ் இல்லாம கிருபை பண்றது பகவானும் சத்குருநாதனும் மட்டும்தான். அது எல்லாத்துக்கும் உலகத்துல எதுவுமே ஃப்ரீயா கிடையாது, என்னைக்குமே கிடையாது. கலிபுருஷனை விட்டுட்டான், போகோ என் ராஜ்யத்துல இருக்காரு யோசனை, ஒன் ராஜ்யம் தான் உலகம் முழுக்க, நான் எங்க போகிறதுன்னு போனா போறீங்கெல்லாம் இருந்துக்கோன்னுட்டான். கலிபுருஷன் இருந்துட்டான், கலி இவனுடைய ஸ்வர்ணத்திலேயே உட்கார்ந்துட்டான், கிரீடத்திலேயே உட்கார்ந்துட்டான். பரிசுத்த ஜம்முன ராஜ்ய பரிபாலனம் பண்றான் பகவான் தாத்தான். அவன் அம்மா சொல்லியிருக்கான், பாஹி பாஹி மகாயோகின் தேவதேவ ஜெகத்பதே, என் பிள்ளைய காப்பாத்துறான்னுட்டான். இப்ப லௌகீகமா எல்லா ஆனந்தத்தையும் அனுபவிச்சாச்சு, பரிசுத்துக்கு இனிமேல் அனுபவிக்கிறதுக்கு பாக்கி ஒன்றும் கிடையாது. ஒரு எல்லைக்கு மேல அனுபவிக்கிறது என்ன இருக்கு, எல்லாம் பார்த்துட்டான் பகவான் பார்த்தான். இதுக்கு மேல அவன் வச்சான இவன் பெருமை குறைஞ்சு போயிடும், அதனால இவன் பெருமையோட இருக்கும் பொழுதே இவன் ஐஷிண்டு போயிடணும்னு ஒரு சங்கல்பம். தன் துக்காராம் அப்படிதானே பாண்டங்கன்னு சொல்றான், நீ வந்துடுவோ அப்படின்றான். துக்காராம் சொல்றாரு, இல்ல இல்ல நான் வரமாட்டேன், இங்க பண்டிரிபுரம் தேகு இந்திரியாணி சந்திரபாக பரமசுகமா இருக்கு. அப்ப விகலன் சொல்றான், இல்ல இதுக்கு மேல நீ இந்த ஊர்ல இருந்தா மரியாதை இருக்காது, நீ கிளம்பிடுன்னு சொல்லி ஐஷிண்டு போறான், விடாப்பிடியா ஐஷிண்டு போறான். அந்த மாதிரி அந்த ஒரு லெவல்ல இருக்கும்போது போயிடணும், எப்பொழுதுமே வாழ்க்கையில ஒரு திருப்தி வரும்பாரு தப்புன்னு கிளம்பிடணும். அதுக்கப்புறம் பிடிச்சிட்டோம்னா அடுத்த ரிவர்ஸ் சைட பார்க்கணும், லைஃப் இந்த சர்க்கிள்ன்றா இல்லையா, இப்படி ஏறிட்டோம்னா அப்படியே போயிடணும், திருப்பி கீழே இறங்கப்படாது. ஒரு லெவல் போயாச்சுன்னா நிச்சயமா அதுக்கு ஒண்ணு அதுல மெயின்டைன் ஆகணும், இல்லாட்டி கீழே இறங்கணும், இது ரெண்டுதான் ஆப்ஷன். ஒரு லெவலுக்கு மேல யாரும் எதையிலுமே போக முடியாது, இவ்வளவுதான் லெவல்னா அவ்வளவுதான் சாச்சுரேஷன் பாயிண்ட் சொல்லுவோம், அதுதான் எல்லை கோடு. பக்தி ஒண்ணுத்துக்கு மட்டும்தான் சாச்சுரேஷன் பாயிண்டே கிடையாது, எல்லை கடந்து எவ்வளவு வேணா போகலாம். அதனாலதான் பாகவதம் இத்தனை வருஷம் உசிரோட இருக்கு, ராமாயணம் இன்னைக்கு உயிரோட இருக்குன்னா அதுக்கு சாச்சுரேஷன் லெவலே கிடையாது. அதனால பரிசு அந்த பீக் போயாச்சு, இதுக்கு மேல பீக் கிடையாது, மலையோட எல்லைக்கு போய் ஆச்சுன்னா அங்கேயே இருக்கலாம், இல்லாட்டி அதுல பாதாளத்தை வேணும். அது ரெண்டுதான் ஆப்ஷன், இதை தவிர ஆப்ஷனே கிடையாது. பகவான் பார்த்தா எல்லாத்திலையும் பரிசுத்து ஜம்மு அந்த லெவலில் அடைஞ்சுட்டான். இந்த உலகத்துடைய கடைசி எல்லை எதுன்னா மோக்ஷம், அதுதான் லாஸ்ட் ஸ்டெப், அதுதான். அதுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது. இத்தனை தூரம் எல்லாம் பார்த்தாச்சு, தர்ம அர்த்த காமம் எல்லாம் அனுபவிச்சுட்டோம், அடுத்து மோக்ஷம் தானே. சுவாமி பார்த்தா ஒரு நாள் வேட்டையாட போனா ரொம்ப தாகம் கலப்பு, ரிஷி தபஸ் பண்ணிட்டு இருக்கா, போய் ஜலம் வேணும்னு கேட்கிறான், அவரை பதில் சொல்ல விடாம இவன் தடுத்துட்டான். யாரு? அவருக்குள்ள இருக்கிற அந்தரியாமி பகவான். அவன் தடுக்கலைன்னா இவர் ஜலம் எங்கேன்னு சொல்லியிருப்பான். எப்பேற்பட்ட ரிஷியா இருந்தாலும் ஒரு ஜீவன் களைச்சு போய் தாபத்துல வர்றதுன்னா தன்னுடைய தபச விடுவார்கள். இது மகாத்மாக்களுடைய ஸ்வபாவம். காஞ்சி பரமாச்சாரியர் அப்படி ஒரு கடுமையான அனுஷ்டானம்னா பெரியவாதான், கண்கூடா பார்க்கணும்னா பெரியவாதான், அசுர அனுஷ்டானம்னா மதுவா. அப்பா அவளை மாதிரி அனுஷ்டானம் நிச்சயமா யாராலையும் முடியாது. உடுப்பியில கை ரொம்ப உசரத்தை இருக்கே, பிரசாதம் கீழே விழுந்து நம்ம கையை மேல தூக்கினா அவ கையும் கரஸ்பாண்டிங்கா மேல போகும். நம்ம டிஸ்டன்ஸ் அப்படியே மீட்டணும். நம்ம கைக்கும் பிரசாதம் கொடுக்கிறவா கைக்கும் ஒரு முழம் மினிமம் கேப் இருக்கும். நீங்க கையை தூக்கினா அந்த கையும் மேல போகும். இப்படின்னா அது மேல போயிட்டே இருக்கும். ஒரு சிடி அது கீழே இறங்கவே இறங்காது. அது அப்படி அது ஒரு அசுர அனுஷ்டானம், மத்ரு அனுஷ்டானம் சான்ஸே கிடையாது. பரமாச்சாரியா ஒரு சந்தர்ப்பத்துல பரமாச்சாரியா மௌன விரதம், நமக்கெல்லாம் மௌன விரதம்னா என்னன்னு தெரியாது. மௌன விரதம்னா வெளியில பேசாம இருக்கிறது, உள்ளயும் பேசாம இருக்கிறது. பல சந்தர்ப்பத்தில் வாய மூடி நிற்போம் பாஸ் முன்னாடி, உள்ளுக்குள்ள என்னெல்லாம் பேசுவோம், இந்த உள்ளுக்குள்ளேயே பேசப்படாது. இந்த குஜராத் பக்கம் எல்லாம் போனா மௌன் மந்திர்னு ஒன்று உண்டு, உங்களெல்லாம் கொண்டு அங்க விடணும், உள்ள வச்சு பூட்டிடுவான், பயப்படாதீங்க, வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுத்துருவான். ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி இருக்கும், அது சாப்பாடு கொடுத்துருவான், வேலை வேலைக்கு சாப்பிட்டுக்கணும், மௌனமா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு ரொம்ப தைரியம் வரும் மௌன் மந்திரில போய் உட்காரு. ஆச்சரியம் பெரியவா அப்படி மௌனத்தை இருக்கா. அப்பான்னு பார்த்து தேசத்துக்காக போராடின சங்கரன் ஒருத்தர், அவர் தேசத்துக்காக போராடி ரெண்டு கண்ணையும் இழந்துட்டார். அவருக்கு கண்ணுல அந்த பாக்குற தன்மை போயிருக்கு. அவர் பெரியவாளை சேவிக்க வந்தார். அன்னைக்கு மகா பெரியவா மௌன விரதம், எல்லாரும் வந்தா சேவிச்சா பெரியவா ஒன்னும் பேசல. இந்த சங்கரன் வந்தோட சங்கரா வா அப்படின்ட்டார். அத்தனை பேருக்கு தூக்கி வாரி போட்டது. பெரியவா எப்படி இருக்கேன்னா பேசி அவர் அனுகிரகம் பண்ணார். அவர் கிளம்பி போயிட்டார். சிஷ்யாளுக்கு எல்லாம் பொறுக்கல, இன்னும் அநியாயம், பெரியவா தன்னுடையதான் சட்டத்தை தானே மீறிட்டா, ஊருக்கு ஒரு சட்டம் தனக்கு ஒரு சட்டம் எல்லாம் இருக்குண்டா. அடுத்த நாள் பெரியவா என்னடா நேற்று அவன் கிட்ட பேசினேன்னு யோசிக்கிறேடா. ஆமா பெரியவா, பெரியவா சிரிச்சா, தேசத்துக்காக கண்ணையே இழந்தவன்டா, மற்றவாள்லாம் என்னை பார்க்க முடியும், தரிசனம் பண்ணிட்டு போயிட்டா, அவனுக்கு பலம் என் குரல் ஒண்ணுதான், தேசத்துக்காக கண்ணை இழந்தவனுக்காக என் விரதத்தை நான் விடுறது குற்றம் இல்லைன்னு நான் தெரியும். அவன் தேசத்துக்காக எல்லாத்தையும் கொடுத்தவன் தான், அவனுக்கு என் குரல் மட்டும்தான், அவன் என் சரீரத்தை பார்க்க முடியாது, அதனால என்னுடைய விரதத்தை விட்டேன்னா. அதான் மகாத்மா. அப்ப யார் என்ன ஸ்திதியில இருக்காளோ அந்த ஸ்திதிக்கு போய் கிருபை பண்ணக்கூடியவா பெரியவன். அந்த மாதிரி சமயத்துல அது பரிசுத்த ராஜ்யத்தில் இருக்கிற ஒருத்தர் இவன் வரும்போது தண்ணி கேட்கும் போது கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாராம். சொல்ல விடாம தடுத்தது அந்தரியாமி. உள்ளுக்குள்ளே ஒருத்தன் உட்காந்துட்டான், சாவத்தா மாடிக்குள்ள போய் ஒழிஞ்சிருந்தானோ பாண்டுரங்கன் நாமதேவர் போய் கேட்கிறார், பாத்தேளா பாத்தேளா. ஞானேஸ்வரர் சொல்றார், அவன் வாய திறந்து சொல்ல மாட்டான். ஏன்னா உள்ளுக்குள்ள ஒருத்தன் உட்காந்துட்டு அவன் வாய பிடிச்சு வச்சிருந்துருக்கான், பேச விட மாட்டேங்கிறான். யார் உட்கார்ந்துருக்கா, நீ எந்த விசலன தேவையோ அவன் உட்கார்ந்துருக்கான். எப்படி சொல்றேன், நான் சிதையத்தை பீதாம்பரம் ஆடிட்டு உள்ள நுழையும் போது அவசரத்தை பீதாம்பரத்தை உள்ள இழுக்கல, இந்த கார் கதவுல எல்லாம் அந்த துணி மாதிரி வெள்ள வீ ஆடிட்டு இருக்கும், அந்த மாதிரி உள்ள இழுத்துக்கல. அதோ நான் பீதாம்பரத்தை பிடிச்சு இழுத்த சாவதாமாரி சிதயத்திலேருந்து குதிச்சான் பாண்டுரங்க, பேச விடாம பண்ணது பாண்டுரங்க. அந்த மாதிரி இவரை பேச விடல. பரிசுத்த மகாராஜன் பரமபாகவதன், அல்பமானவன்லாம் கிடையாது, கர்ப்பத்திலேயே கர்ப்பஸ்ரீமான், சில பேர் மட்டும்தான் கர்ப்பஸ்ரீமான். பரிஷத்து பிரஹல்லாதன் மகாராஜா சுவாதி திருநாள் இவாள்லாம் மட்டும்தான் கர்ப்பஸ்ரீமான், எல்லாரையும் கர்ப்பஸ்ரீமான் சொல்லவே மாட்டோம். அந்த கர்ப்பஸ்ரீமான் அவனுக்கு ஒரு கோபம் வந்து தாபம் வந்து அங்க ஒரு செத்த பாம்பு இருந்தது, அதை தூக்கி இவர் கழுத்துல போகுது. அவமரியாதை பண்றதுன்னு பண்ணிட்டான். பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான், ஜம்முன் அவன் போயிட்டான். போன உடனே மனசுல துக்கம், இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனே. அந்த ரிஷி என்ன தப்பு பண்ணார், அவர் தியானத்துல இருந்தார் அவ்வளவுதானே. பல சந்தர்ப்பங்கள்ல பாருங்க, நமக்கு யாரா ரிப்ளை கொடுக்கணும்னா நமக்கு அவா மேலதான் கோபம் வரும். சரி, ஏதோ பிஸியா இருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதோ காரியமா இருக்கலாம் அப்படின்னு பொறுமையே கிடையாது. நானே தான் ஆயிடுகன்ற புத்தியே கிடையாது. ஆண்டா சொல்றான், நானே தான் ஆயிடுக, என் மேலதான் குத்தம். பரதன் அப்படிதான் சொல்றான், என் மேலதான் குத்தம். சத்ருன் அடிக்கிறான், கூனிய அடிக்கிறான், என்னடி நினைச்சுட்டு இருக்க ஆய் அப்படின்னு மந்திரை அடிக்கிறான். அப்ப பரதன் சொன்னா, எதுக்குடா அவளை அடிக்கிறாய், இல்லன்னா இவதான் எல்லாத்துக்கும் காரணம். கைகேயி கிட்ட வரம் வாங்கினது இவதான், தசரர் செத்து போகிறதுக்கு காரணம் இவதான், ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு போறது இவதான் காரணம். லிஸ்ட் போடுறான் சத்ருகன், இவ ஒருத்தி தான் இத்தனைக்கும் காரணம். சிரிச்சான் பரதன், அது எப்படா சொல்றாய், அவளுக்கு நம்ம இருக்கும்போது இந்த வரத இந்த சத்தியத்தை கேட்கணும் அவளுக்கு ஏன் தோணல, இந்த மாதிரி வரம் கேட்கணும் அவளுக்கு ஏன் தோணல, இந்த மாதிரி வரத்தை தசரதர் ஏன் கொடுத்தார், இந்த வரத்தை கைகேயி அப்புறம் கேட்கலன்னு ஏன் சொன்னான், அந்த வரத்தை கைகேயி இவ இவ இவகிட்ட போய் அவ ஏன் சொல்லணும், நான் ஊருக்கு போன பிறகு இவ ஏன் கேட்கணும், இந்த வரத்தை நான் ஊருக்கு போகிற மாதிரி கேட்டிருக்கலாமோ. அப்ப இத்தனைக்கும் காரணம் யாரு, நானு தான், நானே தான் ஆயிடுக. அவ மேல குற்றம் இல்லையடா, அடிக்காதடா, என்னோட பிராரம்பம் படிச்சது இதுல கூடிய போய் என்னடா சொல்றாங்க, அதுதான் பாவம். பரிசுத்த நொந்து போயிடுறான், சார் தப்பு பண்ணா பாகவதம் மனசு உடுத்தற வச்சு இப்படி பண்ணிருக்கப்படாது. அவர் பாட்டுக்கு தியானம் தானே பண்ணார், அவரை அலட்சியப்படுத்தி வேற ஏதோ வேலையில் இருந்தா கூட சொல்ல, அவர் தியானத்துல பகவத் விஷயத்துல மக்னமாகி கிடக்கிறார். அதை போய் நான் எப்படி அவமானம்னு எடுத்துக்கிற, அப்ப அவமானம் எடுத்துட்டு என் தப்பு தானே, அவர் அவமானப்படுத்துற நன்னா அவர் தூங்கிட்டு இருக்கா, நம்ம பக்கத்துல போய் உட்கார்ந்து இருக்கோம், அவ எழுந்துக்கலே அப்படின்னு அவர் குத்தமா சொல்லுவோம். நம்ம எழுப்பி அவளுக்கு தெரியலன்னா தெரியுமா, எழுப்பி தெரிஞ்சும் தூங்கினான்னா குத்தம். அவ பாட உட்கார்ந்து தூங்கிட்டே இருக்கா, இது எப்படியா குத்தம்னு சொல்ல முடியுமா, கிடையாது. அந்த மாதிரி தூக்கத்திலேயே தெரியாதுன்னா பகவத் விஷயத்திலே மக்னமாய் கடவர் கிடக்கிறவருக்கு எப்படி தப்பு வரும். பரிசுத்த ரொம்ப வருத்தப்படுறான். அதுக்குள்ள அவருடைய புள்ள அழகா அது பாட்டுக்கு சாபம் கொடுக்குது, ஏழு நாள்ல மரணம். அது அத்தனை காயத்தை ஜெபிச்சிருக்கு இத்தினூண்டுக்குள்ள, அது சொன்ன வாக்கியம் பலிதமாகிறதுன்னா அப்ப எப்படி இருந்திருக்கா பாத்துக்கோ. அந்த காலத்துல குழந்தைகள் அப்ப எவ்வளவு காயத்தை அந்த குழந்தை ஜெபிச்சிருந்தான்னா, இவன் சொல்ற வாக்கு சத்தியமாகும். காயந்தம் காயேதி காயம், இந்த குழந்தை அவ்வளவு காயத்தை ஜெபிச்சதுனாலேயே இவன் வாக்குக்கு பகவான் ஓகேன்னு சரி ஏழு நாள்ல மரணம் அப்படின்னு பரிசுத்துக்கு அந்த ரிஷி சொல்லி அனுப்பிட்டார். அப்பா இந்த மாதிரி என் பிள்ளை சாபம் கொடுத்துட்டான், ஏதானும் பரிகாரம் பண்ணி நீ பொழைச்சுக்கோனுட்டான். ஆனா பரிசுத்து ஏத்துருட்டான், நான் பண்ண பாவத்துக்கு சரியான தண்டனை. அது ஒரு தைரியம் ஆகணும் இல்லையா, எல்லாருக்கும் தப்பு பண்றது தைரியம் உண்டு, அதை ஒத்துக்கிற தைரியம் கிடையாது. அதுக்கு ஒரு தண்டனை இல்லாட்டி அது ஒரு கேவலம் வரதா, அது ஏத்துக்கிற தைரியம் கிடையாது. பரம பாகவதாளுக்கு மகோன்னதமான மனோபலம் உண்டு, நான் இது தப்பு பண்ணேன், தர்மப்படி இதுக்கு இந்த தண்டனை உண்டு. ஏதுப்பா அது ரொம்ப தைரியம் வரும், ஏன்னா தர்மம் தான் வாழ்க்கு பெரிய பலம், சத்தியம் தான் வாழ்க்கு பெரிய பலம். ஹரிச்சந்திரன் அவளை விசேஷமா சொல்றோம்னா இந்த தர்ம பலம், இந்த சத்தியத்தினுடைய பலம். பரிசுத்த பார்த்தா நல்ல காரியம், நான் பண்ண பாபத்துக்கான சாபம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஜனமே ஜெயனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டான், எல்லாத்தையும் விட்டான், பிராயோபதேசம் சர்வத்தையும் விட்டான், அஸ்தினாபுரத்தை விட்டே கிளம்பிட்டான். எந்த அஸ்தினாபுரத்தில் இவ்வளோ பெரிய யுத்தம் நடந்து எல்லாரும் போனார்களோ அந்த அஸ்தினாபுரத்தை விட்டுட்டு நேர போனான் கங்காதீரம். அது என்னமோ கங்கைக்கு ஒரு தனி மரியாதை தான் வச்சுக்கோங்க, வடக்கில் போக 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 கங்கைக்கு தான் ஏற்றமே ஜாஸ்தி. ஜெய் போலோ கங்கா மாதா கீ, அத்தனை வசத்தி அந்த கங்கா மாதா. அந்த கங்கா மாதாவுடைய கரையில போய் உக்காந்துட்டான், ஏழு ஒன்னு சாப்பிட மாதேன் அப்படின்னு உக்காந்துட்டான். பரிசுத்த இந்த மாதிரி பிராயோபதேசம் பண்ணிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லா ரிஷிகளும் வந்துட்டாளாம். நாரதர்லேருந்து அத்தானா பேரும் வந்துட்டான், எல்லா பிரியவாளும் வந்துட்டான், வசிஷ்டர் வேதவியாசர் இத்தனை பேரும் வந்து காத்துட்டு இருக்கா. ஒரு பைத்தியம் மட்டும் வரல, கிருஷ்ண பைத்தியம் ஒண்ணுதான் பாக்கி, மத்த எல்லா பைத்தியமும் வந்துடுச்சு. பைத்தியம் தான் சொன்னவெல்லாம் ரிஷிகள்லாம் பைத்தியம் தான். பேயரே எனக்கு யாவரும் யானும்போர் பேயனே எவர்க்கும் இது பேசியன் ஆயனே அரங்கா என்றழைக்கின்றேன் பேயனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கேன்னு உட்கார்ந்துட்டான். அழக நானும் பைத்தியம் நீங்களும் பைத்தியம் உட்கார்ந்துட்டான். பரிசுத்த பார்த்தான் இவ்வளவு ரிஷிகள் வந்துட்டாளே ஒன்னா அப்படின்னு சொல்லி சேவிச்சு. மரணமே தர்மம் மனுஷனுக்கு. நம்ம கடைசி யதார்த்தம் எதுன்னா மரணம். நம்ம சொல்லலாம் சின்ன வயசுல போயிட்டா, கஷ்டப்பட்டு போனா, சுகமா போயிட்டா, ஆகமத்த போயிட்டான்றது சத்தியம். அது சின்ன வயசுல போறாளோ, வயசான காலத்துல போறாளோ, கஷ்டப்பட்டு போறாளோ, தூங்கும் போது போறாளோ, பிளைட்ல போறாளோ, இல்லாட்டி சென்னை பிளட்ல போறாளோ, எப்படி போனாலும் போகிறதுன்றது தர்மம். இதை மீற முடியாது. எப்பேற்பட்டவாளா இருந்தாலும் இந்த தர்மத்தை எந்த தர்மம் பண்றோமோ இல்லையோ இந்த தர்மம் கன்ஃபார்மா பண்ணிடுது. கட்டாய மரணமே தர்மம், கடைசி தர்மம். அந்த மரணமே தர்மமா இருக்கக்கூடிய மனுஷன் கேட்க வேண்டியது என்ன, ஜபிக்க வேண்டியது என்ன, ஸ்மரிக்க வேண்டியது என்ன, இதேதான் தாத்தா பீஷ்மரிடம் கேட்டார். யுதிஷ்டர் கேட்கிற கிம் ஜபம் முஞ்சதே ஜந்து ஜன்ம சம்சார பந்தனா சகசனாமத்தை வருது பாருங்க. அதே கேள்வியை தான் கொஞ்சம் உள்டாவா மாத்தி பரிசுத்து ஆச்சரியமா அவா கிட்டெல்லாம் கேட்கிறார். அவாவா ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்கா, நேரம் போயிட்டு இருக்கு, ஏழு நாள்ல மரணத்தை கொஞ்சம் கொஞ்சமா நாள் குறையாது. இவா பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள ஒரு பைத்தியம் வந்துடுச்சு. ஜெய் போலோ சுக பிரம்ம மகரிஷி கீ ஜெய். எனக்கு தெரிஞ்சு சுகபிரம்மம் யாரையும் தேடிந்தே போக மாட்டான். ரெண்டு இடத்த மட்டும்தான் தெரிஞ்சு போற, ஒண்ணு ஜனக மகாராஜாவை தேடிந்து பிரம்ம ஞானத்துக்காக மிதிலாபுரி போற. மிதிலாபுரின்றது நேபாளத்தை இருக்கு, ஜனக்புரின்னு நினைக்கிறேன். சீதா மாதா, சீதா மாதா நேபாளி, சரியா, அந்த இடத்துலதான். அதுக்கப்புறமா சுகபிரம்மம் தேடிட்டு வந்த ஒரு இடம் சுகஸ்தலம். இன்னைக்கும் ஆச்சரியமா நம்ம டெல்லியிலேருந்து ஹரித்வார் போற வழியில முசஃபர் நகர், இந்த மதக்கலவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் யூபியில முசஃபர் நகர். அங்கேருந்து ரைட்ல உள்ள போனோம்னா ஒரு 25 கிலோமீட்டர் உள்ள போனோம்னா சுகஸ்தலம், சுக்ரத்தல் அப்படின்னு சொல்லுவா, சுகஸ்தல் சுகபிரம்மத்தினுடைய ஸ்தலம். அது ஒரே சாட்சி அங்க இருக்கிற மதவிருஷம். அந்த ஆலமரம் பார்க்கணும், அது என்னமோ ஒரு தெய்வீகம். எத்தனையோ ஆலமரம் பார்க்கணும், எத்தனையோ அரச மரம் பார்க்கணும், சில இடங்கள்ல மட்டும் அது வித்தியாசமா இருக்கத்தான் செய்யும். எத்தனையோ அரச மரம் பார்க்கணும். பகவான் அஸ்வத்தானாம் விரக்ஷோஸ்மின்றான், நாம் விரக்ஷங்களுள் அரச மரமா இருக்கிறேன்றான். நன்னா அஸ்வத்த நாராயணனா பார்க்கணும்னா திருப்புல்லாணி போகணும். திருப்புல்லாணி போனேன்னா அங்க நாராயணன் அரச மரமாவே இருக்க ஆச்சரியமா. அதே மாதிரி இன்னொரு அரச மரம் பார்க்கணும்னா ஆலந்தி போங்கோ. ஞானேஸ்வரர் கோவில் வாசல்ல ஒரு அரச மரம் உண்டு, ஞானேஸ்வரர் அம்மா ஆயிரக்கணக்கா சுத்தின அரச மரம். இன்னைக்கும் தேவேன்னு அது பாட்டுக்கு பல 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 பலன்னு ஜம்முன்னு ஜொலிச்சுன்னு இருக்கு. அந்த மாதிரி ஆலமரம், ஆலமரம்னா இந்த மதவிருஷம் தான். அக்ஷயவடம் கயா அது உண்டு. விசேஷமான ஆலமரம்னா சுகஸ்தல். அந்த ஆலமரத்து கீழே போய் நின்னாலே அந்த சப்தமே என்னமோ பாகவத ஸ்லோகம் சொல்ற மாதிரிதான் இருக்கும். அங்க போய் நின்று கண்ணை மூடி உட்கார்ந்தோம்னா அந்த காத்துல இலையெல்லாம் சொர சொர சொரன்னு சப்தம் கேட்கும். ஜன்மவாதோன்மையாது அப்படின்னு அந்த மரத்து கீழே வந்தா சுக பிரம்ம வந்தோன்னு அத்தனை பேரும் எழுந்துட்டான். அப்பா வேதவியாசர் அவரோட குரு நாரதர் அத்தனை பேர் எழுந்துட்டா. சின்ன பையன் 16 வயசு கிச்சா பையன் ட்ரெஸ் இல்லாம வந்தா அப்படி. அதான் சுகபிரம்மத்தை நீ தனியா யோசிக்கவே வேண்டாம். கிருஷ்ணன் ட்ரெஸ் இல்லைன்னா அலங்காரம் இல்லைன்னா அவர் தான் சுகபிரம்ம மகரிஷி. நீங்க எந்த கிருஷ்ணனா எடுத்துக்கோங்கோ, அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணாதீங்கோ, ட்ரெஸ் போனா முட்டுடுங்கோ, அதுதான் சுகபிரம்ம மகரிஷி. அழகா வந்துட்டா பரிசுத்த கண்கள்ல ஆனந்த பாஷம் வந்துட்டாரே. மாடு பால் கறக்கிற நேரம் தான் ஒரு வீட்டு வாசல்ல நிற்பார், தேடிட்டு வந்துட்டார். அதானே குரு கிருபை. நம்மெல்லாம் நம்ம குருவை தேடிட்டு போய் பிடிச்சோன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, சத்தியமா சொல்ல முடியாது. குரு தான் நம்மளை தேடிட்டு வந்து பிடிச்சிருக்க. ஆதியிலேருந்து இன்னி வரைக்கும் சத்குருனால விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் இடம் கிடைக்குமா. குரு போல யாரு இல்லை, அழுந்தோறும் அணைக்கும் அண்ணன், விழுந்தோறும் எடுக்கும் அப்பன், தொழுந்தோறும் காக்கும் தெய்வம், எடுப்பார்க்கெல்லாம் குழந்தை. அது குரு கிருபை, வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத குரு கிருபை. தேடிந்து வந்துட்டார் அசுக பிரம்ம மகரிஷி, வந்தார் ஜம்னு உக்காந்துட்டார். தைரியமா இவ்வளவு பெரியவா இருக்காள், அந்த கூட போய் உக்காரான்னு தோணலையா, இவர் பாடு இருக்கிறதே மேடான இடத்த போய் ஜம்னு உக்காந்துட்டார். ஏன்னா இவனுக்கு பாகவதம் சொல்றதுக்காக கண்ணன் அனுப்பியிருக்கான் அந்த காம்பீரி, அந்த உரிமை. குரு மட்டும் நம்ம கிட்ட எடுத்துக்கிற மாதிரி உரிமை வேற யாரும் எடுக்க முடியாது. குரு உரிமை எடுக்கிறத நம்மளால தடுக்கவும் முடியாது, அதான் அழகு. எத்தனையோ பேர் நம்ம வாழ்க்கையில உரிமை எடுக்க ட்ரை பண்ணுவான், தடுத்துருவோம், ரொம்ப எல்லையை தாண்டா, எனக்கு இனிமேல் அவன் சங்கார்த்தம் வேண்டாம். குரு மட்டும் உரிமை எடுத்துக்கிறாருனா இன்னி வரைக்கும் நம்மளால தடுக்க முடியாது. தடுத்தாலும் கவலைப்பட மாட்டான், பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருப்தி பணி கொள்வான். குயில் நின்றார் குயில் சூழ் குருபூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே. ரொம்ப அழகா முதற்கவி ஆழ்வார் சொல்றார், பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான். நமக்கு பக்குவமே வேண்டாம், சத்தையே வேண்டாம், ஆகியே வேண்டாம், ஆனா நம்மளை பக்குவப்படுத்தி பக்த கோஷ்டியில நம்மளை நிக்க வச்சிருக்கும், அதுதான் குருபலம். குருபலம் தான் இன்னைக்கு உட்காந்து சப்தாகம் சொல்லிட்டு இருக்கோம். குருபகம் தான் சப்தாகம் கேட்டு இருக்கு. குருபலம் இல்லாம பாகவதம் வாசிக்க முடியாது, குருபலம் இல்லாம பாகவத ருச்சி வராது, குருபலம் இல்லாம கோவில் போக வராது, குருபலம் இல்லாம நாம சங்கீர்த்தனம் வராது, குருபலம் இல்லாம கிருஷ்ண விஷயத்துல ருச்சி வராது, குருபலம் இல்லாம என்னமே நடக்காது. குருபலம் பிராரப்தத்தை விட பலமானது குருபலம், பிராரப்தத்தையே மாற்றக்கூடிய பலம் குருபலம். ஜோசியக்காரர் கூட சொல்லுவான், குரு கிருபை இருக்கு அப்படின்னு, குருதான் அப்படின்னு சத்தியம், குரு பெயர்ச்சின்றோம் இல்லையா, அந்த மாதிரி குரு வந்துட்டார் உக்காந்துட்டார். நிஜமாவே அந்த பாகவதம் சுகபிரம்ம மகரிஷி சொன்னார், இந்த சுகஸ்தல் போகணும், விரும்ப போய் உக்காந்து. இன்னைக்கும் அந்த ஆலமரத்துல கிளி உண்டு, ரெண்டு கிளி உண்டு, ஒரு கிளி எப்பொழுதும் அங்கே உட்காந்து அந்த பச்சைக்குள்ள அதை கண்டுபிடிக்கிறதே பெரிய பாடு. அங்க வரவாளுக்கெல்லாம் என்ன அந்த கிளியை பார்த்துட்டானா பாக்யம், அந்த மரத்தை வேற கட்டுவா, ஏதோ ஒரு கயிறு கொண்டு அவா என்ன ஆசையெல்லாம் உண்டோ அந்த மரத்தை கட்டுவா. எல்லா கட்டியும் விடுறதுக்கான மரம் அது, அதையே கட்டி போட்டு இருப்பா நம்ம ஜனங்கள். அது மரத்தை தொட்டு தொட்டு கண்ணில் ஊத்திப்பா, அங்க ஆச்சரியமா இருக்கு. அந்த மூர்த்திகள் எல்லாமே அந்த அக்ஷய வதம் ஜம்முனு, அது அக்ஷய வதம் இல்லை வதவிருஷம் தான், ஜம்முனு எடுப்பார் அந்த ஆல மரம். அது கையும் காலும் சொல்லி கையெல்லாம் வீட்டிண்டு அந்த மரத்துக்கீழே முதல் தடவை அடியேன் சுகத்தை அல்பம்போது ராத்திரி 12 மணிக்கு. அது என்னமோ தெரியல, ராத்திரி 12 மணிக்கு தான் பல விஷயங்களை வாழ்க்கை நடக்கிறது நல்லது. ராத்திரி 12 மணிக்கு தான் போகணும், பார்க்க முடியாதுன்னு தான் நான் உடனே சுகபிரமத்துக்கிட்ட சொன்னேன், நீங்க மட்டும் ஐசிந்து போகணும்னா என்ன பாகவதம் சொல்ல மாட்டேங்க அவ்வளவுதான். மனசுல பிரார்த்தனை, அடுத்த 5-6 நிமிஷம் யாரோ வந்தா தரக்கரா வாங்கோ போலான்னு. ராத்திரி 12 மணிக்கு தான் முதல் தடவை நான் அந்த சுகஸ்தல் போனேன். அப்ப ஆழ்வார்த்தனர் எம்பெருமானார் ஜியரோட தான் நாங்க போனோம். உடனே ஜியர் பாகவதம் சொல்லும்போது தான் ராத்திரி 12 மணிக்கு தான் பாகவதம்னா சொன்னதே கிடையாது, ஆனா அந்த இடத்துல அந்த மதவிருஷத்தை கீழே உட்கார்ந்து பாகவதம் சொல்ற பாக்கியம். ராத்திரி 12 மணிக்கு கடகர கடந்து அரை மணி நேரத்துல ஒரு பாகவத மகிமையை சொல்ல முடிஞ்சது. நிஜமாவே ஆயுஷ்ல மறக்க முடியாத ஒரு பாகவதம் அதுதான். அதுக்கப்புறம் இப்ப போயிட்டு வந்தேன், அக்டோபர் மாசத்துல சார்தாம் போயிட்டு அப்படியே சுகஸ்தல் போயிட்டு அப்புறமா தான் பிருந்தாவனம் வந்தோம். அப்படி ஒரு சுகம் அந்த சுகஸ்தல், பிரசித்து மோட்சம் அடைஞ்ச இடம், பாகவதம் சொன்ன இடம், பாகவதம் கேட்ட இடம், முதல் சப்தாகம் ஆரம்பிச்ச இடம் அங்கதான், முதல் முதல்ல சப்தாகம் தானே நடந்தது. அழகா வந்து உக்காந்துட்டா, பிரகித்து சேவிச்சான், கைய கூப்பிண்டான், கண்கள்ல ஆனந்த பாஷம், என்ன கிருபை, கிருஷ்ணன் என்னிடத்திலே பிரசன்னமா இருக்கான்றதுக்கு இதை விட வேற என்ன வேணும். கிருஷ்ணன் பிரசன்னமா இருக்கிறதுனாலதான் நமக்கு சத்விஷயம் கேட்கறதுக்கு பகவான் டைம் கொடுத்து, சரீரத்துல பலத்தை கொடுத்து, நல்ல புத்தியை கொடுத்து பாகவதம் போ. நிறைய பேர் வந்துடுவா, பாதியிலே தூங்கி போயிடுவா பாவம். ஆனால் அந்த இடத்த இருந்ததுனாலேயே ஒரு கிருபை, அதாவது தூங்குவோம்னு அர்த்தம் இல்லை, அங்க போய் உட்கார்ந்து தூங்கினா கூட இந்த பாகவதம் நல்லதை கொடுத்துடும். அப்படி அழகா வந்துட்டார். இப்படிதான் முதல் ஸ்கந்தம் பூர்த்தி ஆகும். சுகபிரம்மம் மகா பரிசுத்த திருவடிகள்ல சரணாகதி பஞ்சான் கை கூட்டிக்கிறான். சத்விஷயங்கள் சொல்லுங்கோன்னு பிரார்த்திக்கிறான். என்ன கேட்கணும் அப்படின்னு சுகபிரம்மம் அழகா சொல்றான். ஏழு நாள் இருக்கிறா பயல, ஏழு நாள் இவ்வளவு காரியம் பண்ணலாம் தெரியுமா? கட்வாங்கனுக்கு ஒரு முகூர்த்த நேரம் தாண்டா இருந்தது. அந்த முகூர்த்த நேரத்திலே அவன் சத்கதி அடைஞ்சுட்டான். மோட்சம் அடையறதுக்கெல்லாம் நிறைய டைம் எல்லாம் வேண்டவே வேண்டாம். மனசுல தாபம் இருந்தா இப்ப மோட்சமான நல்ல தாபம் இருந்தா அடுத்த கணம் சைடு துப்புனு கீழே நம்ம உடனே இல்ல ஆட்டுக்கு போயிட்டு சாமியை கொடுத்துட்டு வந்துடுறேன், அப்புறமா எங்கிட்ட சிலதான் ஒப்படைச்சிருக்கா, பெருசா கமிட்மெண்ட் என்னமோ பெரிய தர்மமான நினைப்பு, நமக்கு எல்லாம் கர்மாவோட அப்படியே கர்மாவா பண்றாங்கன்னு நினைப்பு. உன்னையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்ப வேணாலும் உதறிட்டு போகிறது ரெடியா இருக்கும். எப்ப வேணாலும், எப்ப வேணாலும், எந்த சமயமா இருந்தாலும் எதுக்குமே நிக்கப்படாது. நம்முடைய தர்மம் அது ஒண்ணுதான். இது கடமை அது கடமை, முதல் கடமை பகவான் கூப்பிட்டா கிளம்பணும், பகவான் கூப்பிடும்படியா பண்ணணும். ரெண்டு இருக்கு. இவா வளரட்டும், பொறுப்பு வந்துருச்சுன்னா தேவலை ஒருத்த அப்படிதான் இருந்தான். அவர் மளிகை கடக்காரன், சாதுக்களுக்கு எல்லாம் வந்தா கைங்கரியம் பண்ணுவோம். ஒரு தடவை ஒரு சாது சொன்னார், அடுத்த நாள் காத்தால, அப்பா நீ நிறைய எனக்கு ஒத்தாசை பண்ணிருக்காய், ராத்திரி குளிர்ல கம்பளி எல்லாம் கொடுத்தாய், வந்தவொடனே சாப்பிடறதுக்கு ஆகாரம் கொடுத்தாய், என்னால திரும்பி பர்த்திக்கு உனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, வா உன்னை மோட்சம் அழிச்சிட்டு போறேன்னு அவன் பயந்து போயிட்டான். ராத்திரி சாப்பாடு கொடுத்து கம்பளி விட்டு அறுத்தால் வாடா சுட்டு போலாம்னா யாரு போக வருவாங்களா? மோஷம்னா சாகிறது தானே முடிவு பண்ணி வச்சிருக்கோம். பரமாத்மாவை அடைஞ்சுட்டானே யாராவது முடிவு பண்றோமா? அதுக்கு ஒரு வைராக்கியம். பராசரப்பட்ட பரமபதி சொல்றாரு, 28 வயசுல பராசரப்பட்ட அவருடைய தம்பி ஸ்ரீராம பட்டர், வியாசபட்டர் அவருக்கு பெயர். அவர் ஓன் அழறா. அப்ப இவாளுடைய அம்மா சொல்றாரு, ஏண்டா அண்ணா சத்கதி அடைஞ்சான்னு பொறாமையோன்றார். அவன் மோட்சம் அடைஞ்சுட்டான், பொறாமையில அழறியோ அப்படின்னு இப்படிதான் நினைக்க முடியுமா? யாரா போயிட்டா அழுதா தானே மரியாதை லோகத்துல? யாரா அது போயிட்டான வாங்க வாங்க வாங்க, நேற்று மத்தியானம் தான் போனா, ஆத்தியாருக்காக காத்துட்டு போன, என்னடா வீடு அப்படின்னு சொல்லுவோம். லோக பிரசித்தம் அப்படிதானே. ஆனா அவர் போனார்னு உடனே அவன் அம்மா அழலையா? ஏன்னா சத்கதி அடைஞ்சிருக்கான். குறையே இல்லாத ஒரு தேசம் நம்ம இங்கெல்லாம். நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு, வைகுந்தத்துல பிரச்சனையே கிடையாது. அந்த ஒரு தேசத்துக்கு போயிருக்கான்னா சந்தோஷம் தானே படணும். இந்த தமிழ்நாட்டோட அந்த கண்ணீர் அஞ்சலின்னு ஒரு போஸ்டர் ஓட்டுவான். எப்படி ஓட்டுவானா, அவர் சிவலோக பிராப்தி அடைந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சிவபெருமானையும் கேவலப்படுத்தி, கைலாசத்தையும் கேவலப்படுத்தி, அவர் சிவலோக பிராப்தி அடைஞ்சுட்டாரு போட்டா போதாதா? நல்ல பிராப்தி தானே, பிராப்தி அடைந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ள. ஓரத்தை ரெண்டு கண்ணை போட்டு அதுல நாலு துணி வேற கண்ணீர் துணி வேற கீழே வரும். அவர் அங்க போறதுக்கு இவனுக்கு வருத்தம். இங்க இருந்து கஷ்டப்பட்டா யாரும் கவலையே இல்லை. ஏன்னா நம்ம கூட அவர் சேர்த்து கஷ்டப்படுறாரு. அபாரம், அகோபாக்கியம், அகோபாக்கியம், யான் பெற்ற துன்பம் பெருக நீயும். அதானே நல்ல இடம் போயிருக்கா? அவ போயிட்டா நானும் போகணும்னு வேகம் வரமாட்டேங்கிற, அதானே வரணும். இவர் கூப்பிட்டுட்டார் இந்த மளிகை கடைக்காரன், அவன் பயந்து போயிட்டான். சுவாமி ஒரு 7 வருஷம் டைம் கொடுங்க, பய சின்ன வசங்களா இருக்கா, 7 வருஷம் கழிச்சு கட்டாயம் வரையுப்பான். அவர் போயிட்டார், 7 வருஷம் கழிச்சு தாண்டு வந்துட்டான். மகாத்மா கிட்டப்பட்ட வார்த்தையே கொடுக்கப்படாது. அவன் பயந்து போயிட்டான். அதுக்குள்ளேயா 7 வருஷம் ஆயிடுச்சு, நம்ம அப்படிதானே சொல்றோம். ஆமா சுவாமி, இவ்வளவு தூரம் அக்கறை வச்சு என்கிட்ட வந்திருக்கேள், ஆனா பாருங்க பசங்க வளர்ந்துட்டா பொறுப்பே இல்லை. இப்ப நான் பாட்டுக்கு வந்துட்டேன் வச்சுக்கோங்களேன், இந்த சொத்தெல்லாம் வீணடிச்சிருவா. இன்னும் ஒரு 7 வருஷம் டைம் கொடுத்தேன்னா அதுக்குள்ள என் பிள்ளைகள் உருட்டுருவா. அப்படி ஒரு நம்பிக்கை அவனுக்கு, அபாரமான நம்பிக்கை. அதுக்கப்புறம் வரையணும் சரின்னு சாது போயிட்டான். கரெக்டா திரும்பி 7 வருஷம் கழித்தான்னு வந்தான். இவன் பார்த்தா இவர் நம்மள விடமாட்டார் போலருக்கு, நம்ம அழிச்சிட்டு போயிட்டு தான் அடங்குவாரு தீர்மானம் பண்ணிட்டான்னா அந்த செய் நன்றின்னு உள்ள நன்றி கடன் பகவான் மகாத்மாக்கள் அவளுக்கு ஒரு துளி பண்ணிட்டோம்னா அதை கடனா வச்சுட்டு அதுக்கு அனுகிரகம் பண்ணிடுவான். இது மகாத்மாக்களுடைய ஒரு பலம். சுவாமி ரொம்ப சந்தோஷம், நீங்க வந்துட்டே இப்பதான் பசங்க திருந்த ஆரம்பிச்சிருக்கா, இன்னும் ஒருத்தரும் பொறுப்பு வரல, இன்னும் ஒரு 7 வருஷம் கழிச்சு ரைட்டு போயிட்டார். திரும்பி 7 வருஷம் கழிச்சு வந்தா இவனே காணும். பார்த்தா அந்த ரெண்டு பசங்க தான் இருக்காங்க. கேட்டா என்னடா ஆச்சு உங்க அப்பா எங்கடான்னு, அப்பா போயிட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். சரி எங்கடா அவங்க அண்ணா, நான் அவன் தான் நாங்க வயல்ல உழுதுட்டு இருக்கான், அப்பா ஏதோ வயல் நிலம் வச்சிருக்கா உழுதுட்டு இருக்கான். சரின்னு சொல்லி போனா ரெண்டு எருதுகளை வச்சு உழுதுட்டு இருக்கான். ஆச்சரியமா ஒரு எருது மேல ஜலத்தை தெளிச்சார், இவன் தான் அவன். இந்த அப்பா வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு நானே எருமை ஆயிட்டான், பிள்ளையே வச்சுட்டு இருக்கான். ஆடா போலாம் சுவாமி, எவ்வளவு அனுகிரகம் பண்றேன், நீங்களே யோசனை பண்ணி பாருங்கோ. இப்ப அவங்க கிட்ட இருக்கிறது ரெண்டு மாடு, அதுல ஒரு மாடு நானு, நான் போயிட்டேன்னா என் பிள்ளை எப்படி விவசாயம் பண்ணுவான். இன்னும் ஒரு 7 வருஷம் கழிச்சு வந்தேன்னா சரி அவரு கிளம்பி போயிட்டார். 7 வருஷம் கழிச்சு வந்தா திருப்பியும் அவரு கரெக்டா 7 வந்துட்டே இருக்க. இப்ப பார்த்தா வீடு இன்னும் மோசமா இருக்கு, வாசக்கதவு பூட்டுறது கூட அவளுக்கு பூட்டு இல்லை. அவர் வந்து கேட்டார், என்னடா ஆச்சு எருது எல்லாம், அதெல்லாம் போயிடுது அப்படின்னு. சரி இன்னும் சொல்லி அவர் ரெண்டு பேரும் வெளில போன, வாசல்ல ஒரு நாய் உட்கார்ந்து இருந்தது, அந்த நாய் மேல சிலந்து தெளிச்சா. அவனே தான் இவன். ஏண்டா சுவாமி எவ்வளவு கிருபை உங்களுக்கு, நானும் கஷ்டப்பட்டு உழைச்செல்லாம் பார்த்தேன், முடியல செத்து போயிட்டேன், இப்ப நாயா வந்துமே, என் பிள்ளைக்கு நாயா வேலை செய்யறேன், அவன் வீடு பூட்டுறதுக்கு கூட பூட்டு இல்ல, நான் தான் வீட்டை காப்பாத்தின்றிருக்கேன், இப்ப போய் நீங்க கூப்பிட்டேன்னா என் பிள்ளையோட வீட்டை யார் காப்பாத்துவா. ரிஷி சிரிச்சா, இன்னொரு 7 வருஷமா காமா, சரி போறேன்னு போனா. திரும்பி 7 வருஷம் கழிச்சு வந்துட்டா, இப்ப நாயும் காணும். பசங்கள்லாம் இவர் அடிக்க வந்துட்டா, ஒவ்வொரு தடவையும் நீங்க வந்துட்டு போகும்போதுல எங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தியாகிட்டு, எங்க ஸ்டேட்டஸ் குறைஞ்சிட்டே வருது. உடனே அவர் சொன்னார், பணம் இல்லையன்னு கவலைப்படுறா, உங்க வீட்டுல நடுவுல தோண்டுங்கோ, அங்க ஒரு புதையல் வச்சிருக்கா உங்க அப்பா, அதை எடுத்து சந்தோஷமா அனுபவிங்க. நகடகடன்னு தோண்டினா அங்கேருந்து ஒரு பாம்பு சீரிண்டு வந்தது. இவா ரெண்டு பேரும் சாது அடிக்க வந்தான். சாது என்னடா பாம்பு இருக்கான்னு, பாம்படிச்சு வெள்ள போடுங்க, பாம்படிச்சு வெள்ள போட்டா புதையல எடுத்துட்டா கணக்கு பண்ணி பிரிச்சுட்டா, இந்த பாம்பு குத்துயிர் கொலையிரா கிடைக்கிறது, ஜலத்து மேல தெளிச்சா அவன் தான் இவன். எருதாயி நாயாயி பாம்பா வந்துட்டான். ரிஷி கேட்டார், இன்னும் ஒரு 7 வருஷம் சாமி போதும் வர, இதுக்கு மேல அடி வாங்க முடியாது, இதுக்கு ஆரம்பத்தே வந்துருக்கலாம். ஒண்ணும் நம்ம தான் பிடிச்சு வச்சுருக்கோம், எதுவும் நம்மள பிடிச்சுட்டு இல்லை. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, சமர்த்த ராமதாசரிடத்துல ஒரு பிராமணர் வந்தார், என்னால முடியல சம்சாரம் சொல்ல அப்படின்னா. சமர்த்த ராமதாசர் ஒரு மரத்து மேல ஏறுங்க ஏறின, கலைய பிடிச்சிட்டு தொங்குங்க தொங்கின. உடனே சமத்தராமர் தொங்கிட்டு இருக்கிற கேட்டார், கலையை நீ பிடிச்சிருக்கியா, கலை உன்ன பிடிச்சிருக்கான்னா. கலையத்தான் சுவாமி நான் பிடிச்சிருக்கேன், புரிஞ்சுக்கோண்டா, விட்டேன்னு விட்டா அப்படியே விழுந்தார் மோட்சம் போய். நம்ம தான் பிடிச்சிருக்கோம், நம்ம போனாலும் உலகம் நடக்கத்தான் போகிறது, யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் உலகம் நடக்கத்தான் போகிறது. நன்னா ஞாபகம், அவாவா காலம் இருக்கிற வரைக்கும் ஜீவிக்கத்தான் போ, பற்றுதல் விட்டு தொலைக்கணும். பரிசுத்த மகாராஜன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உக்காந்துட்டான். சுகபிரமம் அழகா பார்த்தா, ஒரு முகூர்த்தத்தை கூட சத்கதி அடையலாண்டா குழந்தை, உனக்கு ஒரு வாரம் டைம் இருக்குடா, நிறைய டைம் இருக்கு, ஜாலியா மோட்சம் போயிட்டு போயிட்டு வரலாம், ஜாலியா மோட்சம் போயிட்டு திருப்பி கையில வந்து திருப்பி மோட்சம் போகலாம், அத்தனை டைம் இருக்குடா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா மரணமே தர்மமா இருக்கிறவன் வாசுதேவ சிந்தன பண்ணணும், கிருஷ்ண கதை கேட்கணும், கிருஷ்ணநாமத்தை ஜபிக்கணும், கிருஷ்ணலீலைய ரசிச்சு கேட்கணும். இவ்வளவுதான், ஒன்னும் பெரிய கஷ்டமா எல்லாம், மூச்சை பிடிக்கணும், 40 நாள் விரதம் இருக்கணும், காட்டுக்கு போகணும், ஒத்த காலில் தவம் பண்ண எதையுமே சொல்லல, அவருக்கு தெரியும் நம்ம ரேஞ்ச் இவ்வளவுதான். இதுகள்லாம் பாகவத வந்து 2 மணி நேரம் ஒழுங்கா உட்கார்ந்தாலே அகோபாக்கியம் அகோபாக்கியம், அவ்வளவுதான். சொல்றவாளும் சொல்லி கேட்கிறவாளும் கேட்டா இதுவே அகோபாக்கியம் அகோபாக்கியம், அவ்வளவுதான். அப்ப ரொம்ப சுலபம், கிருஷ்ண கதை பிரகலாத சொன்னா, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் பாக்கியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் சிரவணம், ரொம்ப சுலபமான யஜ்யம் சிரவண யஜ்யம். பகவத் விஷயத்தை காதால கேட்கணும், கேட்பா கேசவன் கீர்த்தி எல்லால் மற்றும் கேட்பரோ, வேறதான கேட்கலாமா, கிருஷ்ண கீர்த்தனை அல்லவா கேட்கணும், கிருஷ்ண கதையல்லவா கேட்கணும், அதானே சுகம். துந்துக்காரி தான் ஏதானும் தவம் பண்ணானா சொல்லுங்க, பாகவத மகாத்மியத்தை அவன் ஏதானும் தவம் பண்ணான் காண கிடைக்கிறதா? பிசாசானவர்கள் தவம் பண்ணவும் முடியாது. அப்ப என்ன பண்ணான், ஏழு நாள் பாகவதம் கேட்க சாரூபியமுக்தி, சுவாமி போலவே ஒரு ரூபம், நாராயணன் மாதிரியே ஒரு ரூபத்தை அடைஞ்சு மோட்சம் போனான். அப்ப அந்த சிரவணத்துக்கு அத்தனை பலம், அதனாலதான் பாகவத கதா சிரவண யஜ்யம்னு சொல்லுவோம். அவ்வளவு வசதி, அந்த சிரவணமோ கீர்த்தனமோ பதனமோ ஸ்மரணமோ நிச்சயமா சத்கதி கொடுக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு சுகபிரம்ம மகரிஷி ஏழு நாள் சத்கிளாஸா மோட்சம் அடையலாம் ஒரு கேரண்டியை கொடுத்துட்டார். உனக்கும் மோட்சம் உண்டு, பாகவதம் கொடுக்கிற முதல் கேரண்டி இதுதான், உனக்கு மோட்சம் உண்டு. இன்சூர்டு, நீங்க எல்ஐசி இன்சூரன்ஸ் வச்சிருக்கலாம், மற்ற இன்சூரன்ஸ் வச்சிருக்கலாம் தெரியாது, பாகவதம் இன்சூரன்ஸ். என்னடா தெரியுமா, யோகக்ஷேமம் மகாமியகம், அந்த இன்சூரன்ஸ் பாகவதம் கொடுக்கற இருக்கிற வரைக்கும் என்ன உண்டோ கொடுப்பேன், இது முடிஞ்ச பிறகு மோக்ஷமும் தருவேன். தர்மார்த்த காம மோக்ஷம்ன்ற சதுர்வித புருஷார்த்தம் நிச்சயமா பாகவதத்தினாலே லபிக்கும். நீங்க பாகவதத்துக்கு வந்துட்டேன் வச்சுக்கோங்களேன், டீ காஃபி தான் தேடிந்து வருதோன்னு இங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு யாரோ கொண்டு வர, இந்தாங்கோ டீ, இந்தாங்கோ காஃபி, எனக்கு காஃபி பிடிக்காது, பால் வேணுமா, சக்கரை குறைவா இருக்கு, கொண்டு வந்து போடுறேன். நீங்க வீட்டுல இருந்தா நீங்க தான் எல்லாருக்கும் காஃபி டீ கொடுக்கணும். ஸ்திரீகள் இங்க வந்தான்னு சொன்னா நம்ம சாப்பிடாம உட்கார்ந்து காஃபி குடிச்சுட்டு வாங்குவோம், இவன் போய் சாப்பிட்டு வாங்குவோம், ரெக்கமெண்டேஷன் வேற நமக்கு, நான் உங்களுக்கு இடம் பிடிச்சு வைக்கிறேன். எதுக்குடானா, கையில பாகவதம் வச்சுருக்க ஒரு காரணத்தினால, பாகவதத்துக்கு வர காரணத்தினாலேயே டீ காஃபி டிஃபன் சாப்பாடு எல்லாம் கிடைக்கும்னா மோஷம் கிடைக்காத, இதுவே கிடைக்கும்னா அதுவே கிடைக்கும், அதுவே கிடைக்கும்னா இதுவும் கிடைக்கும், இவ்வளவு. அப்ப கேரண்டி. அப்ப வந்தாச்சு, இப்ப காலத்தால நிறைய பேர் உட்கார்ந்து இருக்க, ஆறு மணில இருந்து சத்சங்கத்துவே நிசங்கத்துவம், யாரும் போன் பண்ணல, உங்க ஆதிக்கு பத்திரிகை கொடுக்க வரேன்னு வரல, அப்புறம் அவகிட்ட ஊர் கதை பேச வேண்டாம், டிவி பார்க்க வேண்டாம், எவ்வளவு சந்தோஷம், இதெல்லாம் கமிட்மெண்டே இல்லாம, பாகவதம்ன்ற ஒரு கமிட்மெண்ட் பிடிச்சாச்சுன்னா மற்றதெல்லாம் விட்டு போகிறதும், எத்தனை விட்டு போகிறது, நம்மளா விட வேண்டாம். ஒரு சமயம் புத்தர் இடத்துல ஒருத்தர் கேட்டாரா, தியானம் பண்றேன்னு நிலை உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, அவர் சொன்ன என்ன கிடைச்சது எனக்கு சொல்ல தெரியல, ஆனா நிறைய இழந்துட்டேன். என்ன இழந்தான், காமத்தை இழந்தேன், கோபத்தை இழந்தேன், பயத்தை இழந்தேன், கவலையை இழந்தேன், இன்செக்யூர்டு ஃபீலிங்கை இழந்தேன், இதனால சமாதானமா இருக்கு. பாகவதம் வந்துட்டோம் அப்படின்னா தேவையில்லாததெல்லாம் தானா விட்டு போகும். இப்ப தூக்கத்துல நல்ல தூக்கத்துக்கு போறோம் அப்படின்னா எப்படி ஒவ்வொன்னா விட்டு போகிறதோ, அது போல பாகவதம் வந்துட்டோம் அப்படின்னா பிராரப்தம் எல்லாம் விட்டு போகிறோம். நீங்க பாகவத்தை உட்கார்ந்து நிற்கிறீர்கள் அப்படின்னா வாசல்ல பாகவதம், இங்க பாகவதாரம் நடக்கும்போது நம்முடைய பிராரப்தம் வாசல்ல நிற்குமா, சரியா வெள்ள வந்தா புடிச்சுக்கலாம், நம்ம உள்ளேயே இருந்துட்டோம்னா அதுக்கு ஒரு கிரேஸ் பீரியட் உண்டு, அதுக்கு மேல அந்த பிராரப்த கர்மாவுக்கு வேல்யூ கிடையாது, இவ்வளவுதான் வேல்யூ, ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம். நம்ம சொல்லுவோம், ரோடு கிராஸ் பண்ண ஒண்ணுமே வரல, திடீர்னு ஒரு வந்து வண்டி வந்து அடிச்சுட்டோம் அப்படின்னு, அதான் பிராரப்தம். கண்ணை மறைக்கிறதா தெரியலையான்னு தெரியாது, உள்ள இருந்துட்டோம்னா அந்த ஒரு நிமிஷம் ரோட கிராஸ் பண்ற பிராரம்பம் இருக்கு பாருங்க, இங்க இருந்துட்டோம்னா இப்படி நின்று பார்ப்போம், உடனே அது பின்னாடி இன்னொரு பிராரம்பம் நிற்கும், தட்டும், உன் டைம் ஓவர் போ, இப்ப என் டைம் ஆரம்பிச்சிருக்கும், அப்ப அது பார்க்கும், அப்ப அவ்வளவுதான் முடிஞ்சாச்சு, ஐயோ நான் பிடிக்கணுமே, அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவ பாகவதத்துல இருக்கா, பாகவத் இருக்கிறதுனாலயே இந்த ரோட கிராஸ் பண்ணும் போது எவ்வளவு இடிக்க வேண்டிய பிராரம்பம் இருக்கு பாருங்க, அது ஓடிப்போம். அப்ப எவ்வளவு தூரம் பாகவதத்திலேயோ சத்சங்கத்திலேயோ மகாத்மாக்கள் சன்னிதானத்திலேயோ இருக்கோமோ அவ்வளவு கவல விசேஷம். அந்த சமயத்துல மகாபிரிவாளை பார்க்க நிறைய பேர் போவான், அடுத்த நாளே பிரிவாளை பார்த்துட்டு அடுத்த நாளே கிளம்பணும்னு கிளம்பணும்னு நினைப்பான். சில பேர் பெரியவாள் இரு மூணு நாள் இரு மூணு நாள் பெரியவாட்ட என்ன சொல்ல முடியும், ஆபீஸ் கமிட்மெண்ட் இருக்கு, அங்க போன இங்க போன ஒன்னும் பேசினாலும் பிரயோஜனம் இல்லை, எல்லாரும் புலம்பிட்டு போய் நிறைய பேருக்கு அப்படி ஆயிருக்கு. சரிவா மூணு நாள் பேசிப்போ அப்படின்னா அன்னைக்கு பார்த்து நிஜமாவே ஏதான பிரச்சனை வரும், பிளட் வரும், ட்ரெயின் போகாது, கரெக்டா நடந்துருக்கு, இதுக்குதான் போக வேண்டாம்னு சொன்னவா. அவ பெரியவா சன்னிதானத்துல இருந்ததுனாலேயே இவன் அந்த பிளட்லயோ அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்லயோ மாட்டிக்காதபடிக்கு தப்பிச்சுட்டான். அப்ப பாகவதத்தில் இருந்துட்டோம் அப்படின்னா இந்த பிராரப்தங்கள் தன்னுடைய பலத்தை இழந்து அவ்வளவு சுகம் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போயபழையும் புகுதருவான் நின்றடவும் தீயினில் தூசாகும் செப்பேரோர் எம்பாவான் ஆண்டால் சொல்றார். எல்லாம் தீயில போட்ட பஞ்சு மாறி போயிடும். பாகவதம் முழுக்க என்ன நாம சங்கீர்த்தன மகாத்மியம் தானே. அதனால சுகபிரம்ம மகர்ஷி பாகவதம் சொல்ல ஆரம்பிச்சார், சம்சாரி நாம் கருணையாக புராண குஹ்யம் தம் வியாச சூனும் உபயாமி குரு முனீனாம். அழகா பாகவதம் சொல்ல ஆரம்பிக்கலாம் நினைச்ச பொழுது இந்திரன் எல்லாம் வந்துட்டானோ சுகபிரம்மத்துக்கு பின்னாலே இப்படி 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 இப்படின்னு சொல்றான். சுகபிரம்மம் திரும்பினார், என்ன பாருங்க இந்த பாகவதத்தை அவனுக்கு கொடுக்காதீங்க, ஏழு நாள் செத்து போக போறான். இவனுக்கு என்னத்துக்கு பாகவதம், எவ்வளவு மோசமானு பாத்துக்கோங்க. இந்திரன் இரண்டிய கட்சிபோ கூட நம்பலாம், இந்திரனை நம்பவே கூடாது. இவனுக்கு பாகவதம்னா வேண்டாம், நீங்க நம்ம ஊருக்கு வந்துருக்கோ சௌக்கியமா பாகவதம் நீங்க சொல்லலாம், நாங்க கேட்டுப்போம். இன் பிட்வீன் கேப்ல ரம்பா மேனகாலா டான்ஸ் ஆட விடலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொழுது போகும். சுகபிரம்மன் சிரிச்சார், கேட்கிற முறையே சரியில்லையடா பயல, பாகவதம் முன்னாடி வந்து சரணாகதி பண்ணி எல்லாம் கேட்கணும், பின்னாடி இப்படி வேற, இந்த டைம் பாஸ் பண்றதுக்கு ரம்பா மேனகா டான்ஸ் வேற, போடா பயல. உனக்குலாம் தேவாமிரதம் போதும், பாகவத கதாமிருதம் வேண்டாம். இது அமிர்தம் ஆச்சு, கிருஷ்ணாமிருதம் ஆச்சு, நாமாமிருதம் ஆச்சு, பிரம்மாமிருதம் ஆச்சு, பக்தி அமிர்தம் ஆச்சு, ஞானாமிருதம் ஆச்சு, வைராக்கியாமிருதம் ஆச்சு. பாகவதம் போல ஒரு அமிர்தம் உண்டா? கிடையாது. போடானுஜா சம்சாரி நாம் கருணையாக புராண குஹ்யம் தம் வியாச சூனும் உபயாமி குரு முனீனா. அழகா சுகபிரம்மம் பாகவதம் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் பொழுதே பகவத் தியான உபாசனையத்தான் சொல்றார். ஹே பரீட்சித்து, பகவான் எல்லா இடத்திலும் இருக்கான். காக்கை சிறகினிலே நந்தலாலா, நிந்தன் கரிய நிறம் தோன்றதையே நந்தலாலா, பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா, நிந்தன் பச்சை நிறம் தோன்றதையே நந்தலாலா, கேட்கும் ஒலிகளெல்லாம் நந்தலாலா, நிந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா. இதுதான் விராட் புருஷன் அனுபவம். எங்கெங்கு காணினும் சக்தியதா, அங்கெங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைஞ்ச பரபிரம்மம் எல்லாத்திலையும். அதாவது புல்லாய் பிறவி தர வேண்டும், கல்லாய் பிறவி தர வேண்டும், எங்க இல்லை. பிருந்தாவனத்துல கிருஷ்ண சாநித்தியம் இல்லாத ஒரு வஸ்துவை காட்டிட முடியுமா? அங்க புல்லா இருக்கட்டும், மண்ணா இருக்கட்டும், ராசமண்டலம் எல்லாம் சேவா குஞ்சம் நிதிவனம் எல்லாம் போனா அங்க இருக்க மண்ணெல்லாம் அள்ளுவா எல்லாரும். ஏன்னா கிருஷ்ண பாத தூளி, கோபி பாத தூளி, மண்ணு தானே. ஆனா கிருஷ்ண சாநித்தியம் அந்த மாதிரி மகாத்மாக்கள் எல்லாம் சர்வத்தையும் கிருஷ்ணமயமா பார்க்கலாம். சர்வம் கிருஷ்ணமயம் ஜெகத். பகவத்கீதையில 12வது அத்தியாயத்துல கண்ணன் சொல்றான், அர்ஜுனன் கேட்கிறான், தேஷாமித்யாவி யுக்தானாம்னு அழகா கேட்கிறான். இந்த ரெண்டு பேர்ல யாரப்பா, தேஷாம் யோகவித்தமாக யாரு, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிற அவ்யக்தமான அனிர்வச்சனீயமான அந்த பிரம்மத்தை உபாசனம் பண்றவாளா, கோவில்ல ரூப அலங்காரத்தோடு இருக்கிற பிரம்ம உபாசனம் பண்றவாளா, யார் சிரேஷ்டம்? பகவான் சொல்ல ரெண்டு பேரும் சிரேஷ்டம் தாண்டா, ரெண்டு பேரும் என்ன தாண்டா அடையறா அப்படின்ட்டான். அந்த மாதிரி சுகபிரம்மம் சொல்றார், எல்லாம் பகவத்ஸ்வரூபம், மேகமா பகவத்ஸ்வரூபம், மழையா பகவத்ஸ்வரூபம், வெயிலா பகவத்ஸ்வரூபம், நாயா பகவத்ஸ்வரூபம், சுனிச்சைவ சபாகேச பண்டிதாக சமதர்சன, வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹத்தினி சுனிச்சைவ சபாகேச பண்டிதாக சமதர்சன. இந்த சாணெல்லாம் பார்த்து யாருக்கா சேவிக்கணும்னு தோணுமா? இந்த மைக்கை சேவிக்கணும்னு தோணுமா? என்னைக்காவது மொபைல சேவிச்சிருக்கா? அது வரைக்கும் பகவான் தெரியும். சர்வம் கிருஷ்ணமயம் ஜெகத். நடக்கிற பூமி, போட்டுக்கிற செருப்பு, உடுத்திக்கிற வஸ்திரம் சர்வம் கிருஷ்ணமயம். உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெச்சிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்று கண்கள் நீர் மல்கி. கண்கள் நீர் மல்கி, அதுதான் அந்த விராட் புருஷ அனுபவம். கண்ணுக்குட்டியவே கட்டி பிடிச்சுக்கணும். கோவிந்தன் நெய்தான் பாம்ப பாது தொட்டு முத்தா கொடுக்கணும். கண்ணன் படுக்கிற படுக்கை கழுதைய பார்த்தா பாண்டுரங்கன் தோணணும். ஏன்னா ஏகநாதருக்கு பாண்டுரங்கன் கழுத ரூபத்தை தான் காட்சி கொடுத்தான். நாயபாதா விகலன்னு தோணும். ஏன்னா நாமதேவருக்கு நாய் ரூபமாதா சுவாமி காட்சி கொடுத்தார். அப்ப எந்த பக்கம் திரும்பினாலும் பகவத் ஸ்வரூபம் எல்லாத்திலையும் கண்ணன். அது ஒரு தனி சுகம். அது வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது. தெரியவாள்லாம் யாரை பார்த்தாலும் சேவிப்பா. நாசமுனிகள்னு ஒரு மகாத்மா இருந்தார், ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தினுடைய ஆச்சாரியர். லக்ஷ்மி நாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமா. அந்த நாசமுனிகள் ஒரு நாள் தியானத்தில் இருக்கார். அப்ப அவருடைய தியானம் எழுந்தோடனே அவரோட பொண்ணு சொல்றா, அப்பா ரெண்டு வில்லியும் ஒரு பெண்ணும் ஒரு குரங்கும் வந்து போனார்கள். வில்லினா வில் வச்சிருக்கிறவா, வில் வச்சிருக்கிற ரெண்டு பேர் வில்லேந்திய இருவர் ஒரு பெண் ஒரு குரங்கு வந்து போனார்கள். இவ்வளவுதான் சொன்னான். ஹா ராமா ஹா லக்ஷ்மணா ஹா சீதே ஹா ஆஞ்சனேயான்னு கத்தினார். வந்தது ஒரு ராஜா, அவனுடைய மனைவி ராணி, ஒரு மந்திரி, அவ புடிச்சுன்னு வந்த குரங்கு. இவ்வளவுதான் உண்மையா நடந்தது. ஆனா அவருக்கு ஹா ராமா ஹா லக்ஷ்மணா ஹா சீதே ஹா ஆஞ்சனேய அப்படிதான் பாவம். இன்னொரு நாள் ராஜா தன்னுடைய நிறைய பத்னிமார்களோட வந்துட்டு போயிட்டான். இவர் தியானத்தை சேவிச்சுட்டு போயிட்டான். அப்பயும் போல அப்பா கிட்ட பொண்ணு சொன்ன, அப்பா ஒரு ஆணும் பல பெண்களும் வந்து போனார்கள். அவர் சொன்னது ஒரு ஆணும் நிறைய பெண்களும். ஹா கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. இதான் பாவம், இதான் பாவம். அவளை தேடிட்டு போய் உயிரை விட்டுட்டார் நாசமுனிகள். அவ பின்னாடியே அவ வந்தது ராஜாவும் பத்னிகளும். இவர் நினைச்சுட்டார் கிருஷ்ணனும் கோபிகள் ஐயா வரும்போது நான் கவனிக்கல, பின்னாடியே ஓடி போய் தேடி தேடி செத்து போயிட்டான், உசுரையே விட்டுட்டான். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ராஜா வந்தான். அவன் யானை மேல ஏற அம்பாரி மேல ஏறத்துக்கு அவனுடைய ஒரு அடிமை கொத்தடிமை இருப்பா இல்லையா, அவன் கையில கால் வச்சு அவன் தலைமையில கால் வச்சு அப்படி ஏறினான். உடனே ஒரு கையை கூப்பி ஓன்னு அழறா. எல்லாரும் பார்த்தா இதுக்கே அழறா, இல்ல பரமபதத்துல நித்திய சூரிகள் தேவர்கள் தலைமையில கால் வச்சு நாராயணன் ஏறினா போலேன்னு. இதுதான் விராட் புருஷன் தியானம். எதை பார்த்தால் கிருஷ்ண லீலையாக அப்படி ஒரு தியானம் வந்து கொடுத்தனா ஒண்ணுமே வேண்டாம். மேகத்தை பார்த்தாலும் ரவிகர கௌரவராம்பரம் ததானே சொல்றாரு, சூரிய கணங்கள் போன்ற பீதாம்பரம் அருண பிம்ப பலாதரோஷ்டாது. மதுசூதன சரஸ்வதி சொல்ற பூர்ணேந்து சுந்தரமுகாது, அருண பிம்ப பலாதரோஷ்டாது பூர்ணேந்து சுந்தரமுகாது கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்துவம் அகம் ந ஜானே. இளங்காரை சூரியனுடைய சிறப்பை பார்த்தா கிருஷ்ணனுடைய அதரம் தெரியணும். அப்ப என்ன ஒரு தியானம் இருக்கணும். அந்த இளங்காலை சூரியன் ஆகாசம் சிவந்தவான் கீழ்வான சிறந்து கிடக்கும். அந்த சிவப்பை பார்த்தா கண்ணனுடைய செங்கனிவாய் ஸ்மரணையம். இதுதான் இந்த மாதிரி தியானம் பண்றவா, இதுதான் வர்ணிக்கிறார் சுகபிரம்மம். இந்த மாதிரி தியானம் பண்றவா உண்டுடா அந்த சர்மமும் கிருஷ்ண ரூபமாக பார்க்கிறது அப்படின்னு. அது ரொம்ப விசேஷம். அப்படி ஒரு தியானம் சித்திக்கிறது அவ்வளவு ஜோர், அத்தனை ஆச்சரியமா இருக்கு. அந்த மாதிரி பார்க்கிறாடா அந்த சில பேர் என்ன பண்றான், ஹிருதயத்துக்குள்ள திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் செருக்கிறரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் என்று குருவாயூரப்பனுடைய ரூபம். இது புராண ரூபம். இந்த சங்க சக்கர கதா பத்ம ரூபம்ன்றது ரொம்ப புராண ரூபம். பாகவத்தை திரும்பி 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 வர்ணிக்கக்கூடிய ஒரே ரூபம் இது ஒன்றுதான். கிருஷ்ணாவதாரமா இருக்கட்டும், எங்க வேணா பாருங்கோ, இந்த சங்க சக்கர கதா பத்ம பாணியா சுவாமி. இந்த கேரளாவில் எந்த கோவில் நீங்க வேணா போங்கோ, எல்லாம் நாலு திருக்கைகளோட சங்க சக்கர கதா பத்ம பாணி தான். ஏதோ பத்மநாபர் திருவெட்டாறு ஆதிகேசர் இவாழலாம் மட்டும்தான் வித்தியாசம். அது எல்லாம் நாலு கைகள். இதுல வேற ராமன் கோவில் லக்ஷ்மணன் கோவில் பரதன் கோவில் தான். பரதனை பார்த்தாலும் சங்க சக்கர கதா பத்மம் தான். ராமனை பார்த்தாலும் சங்கச்சக்கர கதாபத்மம் தான். லக்ஷ்மணனை பார்த்தாலும் சங்கச்சக்கர கதாபத்மம் தான். யாரு எப்படி கண்டுபிடிக்க அவளுக்கு தான் தெரியும். நமக்கு ஒன்றும் புரியவே புரியாது. பரதன் கோவில் கடைசியில பார்த்தா பரதனோட சங்கச்சக்கர கதாபத்மபாணி அப்படிதான் இருப்பார். அந்த மாதிரி புராண ரூபம் அவர் ஹிருதயத்துல வச்சுட்டு தியானம் பண்ற. நமக்கு பெருசா அந்த ரூபம் தியானம் பண்ண முடியும்னா குருவாயூரப்பன் நினைச்சா போகுது. சரியா, குருவாயூரப்பன் சங்க சக்கர கதா பத்ம பாணி, இது புராண ரூபம். எத்தனையோ மகாத்மாக்கள் அதை அனுபவிச்சிருக்கான், ஹிருதயத்துக்குள்ளேயே வச்சு அனுபவிச்சிருக்கான். சில பேர் எதை பார்த்தாலும் அதை அவனுடைய ரூபமா பார்க்கிறான். எல்லா பச்சையும் கண்ணனுடைய பச்சை, எல்லா சிவப்பும் கண்ணனுடைய செங்கனிவாய் சிவப்பு, அடிச்சோதியாய் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் சுவாமி அம்மாழ்வார்லாம். முகஜோ முடிஜோதியாய் உந்தன் முகஜோதி மலர்ந்ததுவோ, அடிஜோதி நீ நின்ற தாமரையாய் அளர்ந்ததுவோ. அழகா சொல்ற, உன்னுடைய திருவடி தாமரையே தாமரையா ஆச்சா அப்படின்ட்டு. அடிஜோதி நீ நின்ற தாமரையாய் அளர்ந்ததுவோ, முடிச்சோதியே உந்த முகஜோதியாய் மலர்ந்ததுவோ அப்படின்ட்டான். அந்த மாதிரி ஒண்ணு எல்லாமே கிருஷ்ணஸ்வரூபம், இன்னொன்னு ஆச்சரியமா ஹயத்தைக்குள்ள அந்தரியாமி அப்படி பார்க்கற. ஒரு சாது தெருவில் போயிட்டு இருந்தா ஒரு வண்டி அடிச்சு போட்டு கொடுத்து அவர் போயிடுத்து, பின்னாடியே வந்த ஒரு பைய அவரை கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணான். ஐசியூல இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா நினைவு வந்தது. இவன் கேட்டான், சுவாமி என்ன தெரியறதா அப்படின்னா. உடனே ஒரு திருச்சிந்தே சொல்ற, அடிச்சும் போட்டுட்டு ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்து விட்டியான்னு. அடிச்சு போட்டவன் வேற, ஹாஸ்பிட்டல் சேர்த்தவன் வேற. இந்த பையன் பயந்து போயிட்டான், இங்க போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னா. அடிச்சும் போட்டுட்டு ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்தியான்னு அவன் பார்த்தான். என்னடா சொல்லி கடைசியில் அவர் எந்த ஆசிரமத்தை தங்கியிருக்காரோ அவளுக்கு ஒரு போனை பண்ணிட்டான். உண்மையாவே நடந்தது. அப்புறம் அந்த ஆசிரமத்தினுடைய சீஃப் வந்துட்டார், பெரிய சுவாமிஜி வந்துட்டார். வந்தாள், இவன் சொன்னான், நான் தான் அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன், ஆனா அவரை போய் நான் யாருன்னு தெரியறதான்னு கேட்டா அடிச்சும் போட்டு விட்டு ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்தியான்னு கேட்கிறா. கொஞ்சம் அவருக்கு தெளிவா சொல்லுங்கோ, நான் அடிச்சு போடல, எனக்கு பயமா இருக்குன்னு அழுதான். அப்ப அந்த பெரிய சுவாமி சொன்னார், அப்பா அவர் தப்பா சொல்லல, அவர் அடிச்சதும் நாராயணன், ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததும் நாராயணன். அந்த அர்த்தத்துல சொன்னார், அவர் நீ அடிச்சு போட்டேன்னு சொல்லல, வண்டியில வந்து அடிச்சு போட்டதும் நாராயணன், அதே நாராயணனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டான். இந்த பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆக்கி விடுறது இல்லையா, அப்புறம்தான் அந்த பயலுக்கு சமாதானம். அப்படியா, நான் பயந்தே போயிட்டோம், நானே அடிச்சு போட்டு நானே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தான்னு சொல்லிட்டாரோ நடுங்கினேன் அப்படின்னு. அப்ப சர்வமும் பகவத் ஸ்வரூபமாக நடக்கும். அந்த மாதிரி ஒரு அனுபவம், இந்த பகவத் அனுபவம் பெரியவாளுக்கெல்லாம் அவ்வளவு அழகா அத்தனை ஜோரா ஒரு அனுபவம். சுகபிரம்மா சொல்றார், இப்படி தியானம் பண்றவாளும் உண்டுப்பா, உள்ளுக்குள்ளேயே ஹிருதயத்துல வச்சுண்டு பகவான தியானம் பண்றவாளும் சதாசிவ பிரம்மேந்திரா புரூஹி முகுந்தே சொல்லேமா, புரூஹி சொல்லேன் சொல்லேன், முகுந்தா 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 சொல்லேன் அப்படின்ட்டான் சதாசிவ பிரம்மேந்திரா. ஆனா அவள்லாம் கோவில் போய் எங்கேயாவது பார்த்து பாடினாளான்னு தெரியல, கோவிலுக்குள்ள போய் சுவாமியை கட்டி பிடிச்சிட்டு அழுதா மாதிரி தெரியும். அவள்லாம் ஒரு கேட்டகரி சந்துக்காரா. பகவான் தத்துவம் எல்லாம் சொல்றான், அவர் சொன்னா தத்துவம் எல்லாம் யாருக்கிட்டயா சொல்லு, நான் பன்றிபுரம் வருவேன், உன் காலை பிடிப்ப நீ என்கிட்ட பேச, எனக்கு இது போதும், இந்த தத்துவமே எனக்கு வேண்டாம், நான் கடலா இருக்கேன், பூமியா இருக்கேன், ஆகாசமா இருக்கேன், யார் கேட்டா, அதெல்லாம் அர்ஜுன் கிட்ட சொல்லிக்கோ, எனக்கு அந்த தத்துவமே வேண்டாம், புரிஞ்சுதா, நீ எதுவாக வேணா இருந்துட்டு போ, ஆனா என் பாண்டங்கனா இல்லை, எனக்கு அது போதும். இந்த பகவான் விபூதி யோகத்தை சொல்லிட்டு வருவான், சேனாணி நாமகம் கந்தக எல்லாம் சொல்லிட்டு வரும். மிருகங்களுள் சிங்கமா இருக்கேன், பட்சிகளுள் கருடனா இருக்கேன், நாகங்களுள் அனந்தனா இருக்கேன், சர்ப்பத்துல வாசுகியா இருக்கேன், சங்கரர்கள் ருத்ரர்கள்ல சங்கரனா இருக்கேன், லிஸ்ட் போட்டு வருவான். இது எல்லாம் உட்காந்துட்டு பாண்டகன் சின்சியரா துக்காரம் கிட்ட சொன்னா, துக்காரம் எப்படி இதெல்லாம் நின்று சொல்லிட்டு இருக்காரு, நான் வந்தா இப்படி பேசி உன் பாதத்தை தொடனும், உன் ஆலிங்கம் எனக்குதான் வரும், இந்த தத்துவத்தெல்லாம் கொண்டு உடப்புல போடுங்க. சதாசிவ பிரம்மேந்திரா தத்துவத்திலேயே கலச்சவர், ஞானேஸ்வரர்லாம் அப்படிதான், துக்காராம் நாமதேவர்லாம் இப்படிதான். இந்த ரெண்டு வெரைட்டி தான் லோகத்துல பகவத் அனுபவத்துல, இந்த ரெண்டு வெரைட்டி தான், நம்ம ரெண்டுங்கத்தான் வெரைட்டி, இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, ஒண்ணு அந்த வெரைட்டி இல்லை இந்த வெரைட்டி, இது ரெண்டுங்கிட்ட வெரைட்டி. ஏதாவது ஒண்ணுத்த பிடிச்சிருந்தா பரவாயில்ல, சமயத்தை உடம்பு பாகவத்துக்கு வரலையேன்னா தத்துவம் சொல்லுவா, மனசெல்லாம் அங்கதான் இருக்கு, நாங்க சொல்லுவோம் உடம்பையும் குழந்தைங்க வைங்கோ, இந்த டிப்ளமேட்டிக்கா வரலேன்னு சொல்றது, ரீசண்டா மனசுல அங்கதான் இருக்கு, வரணும்னு ஆசையா இருக்கு, பகவத் கிருபை இல்லை, பகவத் கிருபையில இவாளே சொல்லிடுவான். பகவத் கிருபை இருக்கிறதுனாலதான் பாகவதம் நடக்கிறது வாங்கோன்னு கூப்பிடுறோம். இதுக்கு மேல வேற என்ன கிருபை? ஆத்துல இருந்து கையை பிடிச்சு ஆயிச்சுட்டு வர முடியும். நடக்கிறது இத்தனை மணிக்கு எல்லாம் உண்டு சொல்லி ஆச்சு. நோட்டீஸ் கிடைச்சு கொடுத்தனாலே, நோட்டீஸ் கூட கிடைக்க வேண்டாம், நடக்கிறதான காதல விழுந்து கொடுத்தனாலே பகவத் கிருபை பகவான் கூப்பிடுறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாத்மாக்கள்லாம் யாராவது ஒரு விஷயம் சொன்னா பகவத் உத்தரவாதம் எடுத்துக்கிறான். ஆள வந்தார் நாதமணிகளுடைய பேரன். ஒரு நம்பர் பத்தா ஒரு ஸ்ரீரங்கத்துல ஜோரா சேவை அனுபவிச்சுட்டு இருக்கார், அரையர் சேவை. அந்த அரையர் திரும்பி திரும்பி கை அபிநயம் பிடிச்சு நடமினோ நமர்களுள்ளேர், நடமினோ நமர்களுள்ளேர் பாசுரம். அம்மாழ்வார் திருவனந்தபுரம் போன்னு சொல்ற பாசுரம் ஒரு அஞ்சு தடவை அதையும் ரிப்பீட் பண்ணிட்டார். அரையர் சேவை நடமினோ நமர்கள் உள்ளீர் அப்படின்னு. உடனே ஆளவந்தார் எழுந்துட்டார். பத்மநாபன் கூப்பிடுறான் கிளம்புறேன்னு சொன்னார். ரங்கநாதன் கேட்டார், யாரா உன பத்மநாபன் கூப்பிட்டா? எப்படா சொன்ன? அரையர் திரும்பி திரும்பி சொன்னார், அனந்த பத்மநாபன் என்ன கூப்பிடுறார் கிளம்புறேன்னு. ரங்கநாதன் என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்லடா பொய்யா, அப்ப ஸ்ரீரங்கமும் பொய்யிருவார். அப்ப அரையருக்கு இந்த பத்மநாபன் கூப்பிடுறான்றது பொய்யா, ஸ்ரீரங்கத்துக்கு போக சொல்றது பொய் தானே இருவார். சரி போயிட்டு வா, ஜாகிரதே சீக்கிரம் வந்துடுவோம்னு அனுப்பினார். அப்ப அரையர் சேவையில கூட பகவான் பத்மநாபனுடைய உத்தரவுன்னு பாதிக்கிறார் இல்லையா, அதுதான் பாவம். இந்த பாவ சுத்தி தான் அவசியம். அழகா சுகபிரம்மம் ஜோர அதை சொல்றார். இந்த மாதிரி தியானம் பண்ணா மேலே இந்த ரெண்டு ரூபம் தான் பிராதானியம். ஒண்ணு அந்தரியாமி தியானம், இல்லாட்டி எல்லா பக்கமும் ஒளிஞ்சின் இருக்கிற பகவான். கண்ணுக்கு தெரியல கூட்டஸ்தம் அசலம் துருவம் தன்னியம் ஏந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தையக தே பிராப்னுவந்தி மாமேவ. பகவான் அழகா சொல்ல அவளும் என்னதான் தான், கண்ணுக்கு தெரியுது. அச்சிந்தியம் கூட்டஸ்தம் அசலம் துருவம் ஒரே இடத்துல இருக்கு, நிலையா இருக்கு, கண்ணுக்கு தெரியல, அனுமானிக்க முடியல. எங்கும் நிறை பரபிரம்மம் அதான். அதுவே கிட்ட வந்து அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதா. அவளுக்கு எங்கும் நிறை பரபிரம்மம்னா இது, அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை, அது இது ரெண்டுதான். ரெண்டு கேட்டகரியில ஏதான ஒண்ணு இப்படி தியானம் பண்ணணும்னா இப்படி தியானம் பண்ற பெரியவாள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழகா பகவத் சிருஷ்டிய வர்ணிக்கிறார். நான் இன்னைக்கு வராக வருவார் நினைச்சேன், வாய்ப்பு இல்லை. மணிப்பியே ஏழு ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தரியாமி தியானம் விராட் புருஷ தியானம், எல்லா பக்கமும் விஸ்வரூபனா பகவான் வியாபிச்சிருக்கார். மீதி விஷயங்கள் நான் சொல்றேன். ராதே கிருஷ்ணன். நான் சொல்லிட்டு இருக்கேன் 9 மணி வரைக்கும் கூட, நாளைக்காக திருப்பி 7 மணிக்கு நீங்க பாராயணம் வரணும். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே Krishna Radhe Radhe Krishna Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Radhe Krishna Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Krishna Radhe Jai Sadguruna समस्त भागवतल को जय गोविंद नाम संकीर्तनम जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குருவார்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி ஜய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோக சமஸ்தா சுகினோ பவந்தோ லோகா. ஸ்ரீ இந்து மாதா கீ ஜெய் ஸ்ரீ சந்திரபாகா மாதா கீ குண்டலீகவரதா ஜெய் போலோ பரீட்சித் மகராஜ் கீ ஜெய் போலோ சுகபிரம்ம மகர்ஷி கீ ஜெய் போலோ வேதவியாச மகர்ஷி கீ ஜெய் போலோ நாரத மகர்ஷி கீ ஜெய் போலோ ஸ்ரீமத் பாகவத மகாபுராண கீ குண்டலீகவரதா ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி ராதே கிருஷ்ண. காத்தால ஆறு மணிக்கு டெய்லி காத்தால பாராயணம் உண்டு, 10 மணிக்கு பிரவச்சனம், திருப்பியும் சாயங்காலம் 4 மணிக்கு பிரவச்சனம். ராதே கிருஷ்ண.